அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போம் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்கு வைக்கும் கண்மணியாம் நாங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பாமுறையை தொங்கமுற மாணாதோடு. பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை உதானலம் வாதம வாதமறு சுகோதயம் பாதி தமிழ் நிராமயம் காரகமதில்லாத சஞ்சீவினல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வாராத இன்பார என்னை முன்னாளில் வந்தே அருளி மகாபலம் சேரவருள் விராவு சம்பாத நம ராமலிங்கார் மனதில் ராத சந்தோட நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினம் பிடியுள் அகப்படு மலையே அன்பினம் குடில் புகும் அரசே அன்பினம் மலைக்குட்படு பரம்பொருளே அன்பினம் கரத்த முரமுதே அன்பினம் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பினம் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2019 மே 26 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மீனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவிருக்கின்றோம். தன்மார்க்கம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் இன்று நடக்கவிருப்பது 8வது பாடம் வள்ளலார் வாக்கில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காட்டியதும் கடத்தியதும். இந்த தலைப்பில் நமசிவாயம் ஐயா தன்னுடைய உரையை முதலில் அளிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சத்விசார கேள்வி பதில்கள் இருக்கும். தயவுத்திரு பேராசிரியர் டாக்டர் வை நமசிவாயம் ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் பணிவன்புடன் வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். இப்போது தயவுத்திரு பிரசன்னா சில அருட்பா பாடல்களை பாடுவார்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவதரிசனம். திருவுடையாய் சிற்சபை வாழ் சிவபதியே, எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சித்தசிகாமணியே. உரு உடை என் உயிர்குயிராய் ஒளிர்கின்ற ஒளியே, உண்ணுதோறும் என் உள்ளத்தே ஊறுகின்ற அமுதே. அருவுடைய பெருவெளியாய் அது விளங்கு வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெரும் ஜோதியே ஜோதியனே. மறுவுடையார் சிவகாம வள்ளி மணவாளா, வந்தருள்க அருட்ஜோதி தந்தருள்க விரைந்தே. சொல்லவனே பொருளவனே துரிய பதத்தவனே, தூயவனே நேயவனே ஜோதி உருவவனே. நல்லவனே நன்னிதியே ஞான சபாபதியே, நாயகனே தாயகனே நண்பவனே அனைத்தும் அல்லவனே ஆனவனே அம்மையப்பா என்னை. ஆண்டவனே தாண்டவனே அருட்குருவே, எல்லாம் வல்லவனே சிவகாம வள்ளி மணவாளா. மன்னவனே என்னவனே வந்தொழுக விரைந்தே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி திரு பிரசன்னா. திருவருள் குருவருள் மற்றும் நம் ஆசானின் துணையோடு நடந்து வருகின்ற சன்மார்க்கம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வழக்கம்போல் இந்த பாடத்திற்கு வேண்டிய கையேட்டை ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்திருந்தோம். நம்மில் ஒரு சிலருக்கு முக்கிய சொற்பொழிவுகளை கேட்கும் போது குறிப்பு எடுக்கும் வழக்கமாக இருக்கும். இந்த அந்த முயற்சி இந்த கையேட்டினால் எளிதாகிறது. மேலும் சொற்பொழிவின் மேற்கோள் காட்டும் பாடல்கள் இந்த கையேட்டு இருப்பதால் அதை தேடும் முயற்சியும் இங்கு எளிதாகிறது. இந்த கையேட்டை முன்னதாகவே படித்து வந்திருந்தால் இன்னும் உங்களுக்கு இந்த சொற்பொழிவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி தயவுத்திரு பேராசிரியர் டாக்டர் டாக்டர் நமசிவாயம் ஐயாவை பணிந்து வள்ளலார் யூனிவர்சல் சார்பாக மற்றும் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் வரவேற்கின்றேன். இப்போது ஐயாவின் சொற்பொழிவு.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் திரு அடிகளே சரணம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் தொடர்ந்து நடத்தி வரும் இந்த நிகழ்வில் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் வடலூரில் இயங்கி வருவதன் சார்பில் கலந்து கொள்வதிலேயும் வள்ளற் பெருமானின் கருத்துக்களை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய வாய்ப்பை நமக்கு தந்த வள்ளற்பெருமானுடைய கருணைக்கும் அருட்பெரும் சோதி ஆண்டவருடைய திருவருக்கும் நாம் என்றும் நன்றியுடையவர்களாயிருப்போமாக. தொடர்ந்து வேறு வேறு தலைப்புகளிலே வள்ளற்பெருமானுடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த முறையிலே அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள சில கருத்துக்களை சிந்திக்கலாம் என்ற எண்ணத்திலே தற்போது அகவலிலிருந்து இரண்டு முக்கியமான அடிகளை எடுத்துக்கொண்டு அவை எவ்வாறு தொடர்புடையன, அவற்றுக்கு மேற்கோளாக உள்ள அருட்பா பாடல்கள், விண்ணப்பங்கள், உரைநடை குறிப்புகள் யாவை என்கின்ற சிந்தனையை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தமிழ்நாட்டிலே இயங்குகிற சன்மார்க்க சங்கங்கள் வழிபாட்டிற்காக பாராயணம் செய்கின்ற பொழுது திருவடி புகழ்ச்சி முதலிலே செய்வார்கள். பின்னர் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்வார்கள். இது ஏறக்குறைய வள்ளலார் காலத்திலிருந்து வருகிற ஒரு வழக்கம். அதனால் பல அன்பர்களுக்கு திருவடி புகழ்ச்சி மனப்பாடம், அகவலின் பல அடிகள் மனப்பாடம். அதனால் என்ன செய்வார்கள், பாராயணத்தின் போது இது வேகமாக பாராயணம் செய்வார்கள். என்னுடைய அனுபவத்திலே 45 மணித்துளிகளிலே இருந்து 1:30 மணித்துளிகள் வரை இந்த அகவல் பாராயணம் வேறுபடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது சங்கங்களில் உள்ள அன்பர்களை பொறுத்தது. விரைந்து பாராயணம் செய்தோ என்னவோ, நாம் அந்த கருத்துகளில் சரியான அளவு கவனம் செலுத்தவில்லையோ என்று எனக்கு அடிக்கடி ஐயம் கிளம்பும். அதனால் அகவலில் உள்ள முக்கியமான கருத்துக்களை தொகுத்து பெருமானுடைய அடிப்படை கருத்துகளோடு அவை எப்படி ஒன்றி வருகின்றன என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்கிற எண்ணத்திலே உங்களுக்கு அகவலில் இருந்து இரண்டு அடிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முதல் அடி 17வது அடி, ஏரா நிலைமிசை ஏற்றி எந்தனக்கே ஆறாறு காட்டிய அருப்பெரும் ஜோதி. எளிதான பொருள்தான். ஏற இயலாத ஒரு நிலையின் மீது என்னை ஏற்றி எனக்கு ஆறாறு என்று சொல்லப்படுகிற 36 காட்டிய அருட்பெரும் ஜோதி, அந்த நிலை என்ன என்று எனக்கு காட்டிய அருட்பெரும் ஜோதி என்கின்ற பொருளிலே இந்த அகவல் அடி வருகிறது. மிசை என்றால் மேல் என்று அர்த்தம். ஏரா நிலை என்றால் எளிதில் ஏற இயலாத நிலை என்று பொருள். இதற்கு அடுத்தாற்போல 311வது அடியிலே வள்ளற்பெருமான் ஏரா நிலை நடு ஏற்றி எந்தனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருப்பெரும் ஜோதி என்று பாடியிருக்கிறார்கள். கூர்ந்து கவனித்தால் ஏறக்குறைய இந்த அடிகள் ஒன்றே போல தெரியும். ஆனால் நடுவிலே சொற்கள் மாறியிருப்பதினாலே, இரண்டு சொற்கள் மாறியிருப்பதினாலே அந்த பொருள் வேறுபடுகிறது. மிகச் சிறப்பாக அந்த அடிகளை வள்ளற்பெருமான் அமைத்திருக்கிறார்கள். ஏரா நிலை நடு ஏற்றி, அங்கே உள்ள ஏரா நிலை இங்கும் இருக்கிறது. விசை என்று அங்கே சொன்னார், மேல் ஏற்றி என்று சொன்னார், இங்கே நடு ஏற்றி என்று சொல்லுகிறார். எந்தனை இன்று ஆறாறு கடத்திய அருப்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார். 36 தத்துவங்களையும் கடக்க செய்தீர், அருள் செய்தீர் என்கின்ற பொருளிலே கூறுகிறார். நாம் கூர்ந்து கவனித்தால் நிலையினுடைய நடுவிலே ஏற்றியிருக்கிறார் என்றால் என்ன பொருள், விளிம்பிலே ஏற்றவில்லையா என்று ஒரு சிலர் ஐயத்துடன் கேள்வி எழுப்பலாம். நடு என்பதற்கு 2-3 பொருள்கள் உள்ளன. பெருமானுடைய அகவல் பாராயணத்திலையும் பாடல்களிலும் பல இடத்தில் நடு என்கிற சொல் வரும். பொதுவாக நடு என்றால் மையம் என்று பொருள். இன்னொரு பொருள் என்ன என்றால், சபையின் நடுவே தலைவராக வீற்றிருந்தார் என்று நாம் வழக்கு சொல்லிலே சொல்லுவோம். இலக்கிய உரைகளிலேயும் இந்த விளக்கம் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சபையின் நடுவே என்று சொன்னால் தலைவரை சுற்றி சூழ உட்கார்ந்திருப்பார்கள் என்று பொருள் அல்ல. ஏனென்றால் தலைவருக்கு அவருடைய பின்னால் அமர்ந்திருக்கிறவர்களை காணவும் முடியாது, அவர்கள் முகக்குறிப்பையோ மற்றவற்றையோ அறியவும் முடியாது. அதனால் நடு என்று சொன்னார் அந்த இடத்திலே நாயகமாக தலைமையாக என்றுதான் பொருள் வரும். அதை போல நடு என்கிற சொல் நம்முடைய தின்பண்டங்களிலே கூட சேர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். நமக்கு பழக்கமான தின்பண்டம் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை செய்கின்ற பொழுது அதன் நடுவிலே பூரணம் என்று ஒன்று வைத்து இனிப்பு பொருளை வைத்து அதை மடக்கி பின்னுவார்கள். அதை பின்னுதல் என்று சொல்லுவார்கள். கொழுக்கட்டையை செய்தலை பின்னுதல் என்று சொல்லுவார்கள். கொழுக்கட்டையிலே உள்ளே பூரணம் இருப்பதை நடு என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், கொழுக்கட்டையை பிரித்தால் முழு உள்ளீடும் பூரணமாக இருக்கும். ஆக உள்ளீடு முழுவதுமே இருப்பதும் நடுவாகும். ஆக இரண்டு மூன்று பொருள்களிலே இந்த நடு பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். வள்ளலார் பெருமான் பாடல்களிலே நடு வருகின்ற பொழுது எந்த இடத்திலே அது வருகிறது என்று நாம் அறிந்து கொண்டு முன்னும் பின்னும் உள்ள வரிகளை சேர்த்து பார்த்து பொருள் கொள்ள வேண்டும். இங்கே மற்றவர்களால் ஏற இயலாத நிலை நடுவிலே ஏற்றினார் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், ஏற இயலாத நிலை ஒன்று இருக்கிறது, அதிலே பெருமானை ஏற்றி அமரச் செய்கிறார். விளிம்பிலே அல்ல, அந்த பரப்பு முழுவதுமே வள்ளலார் பெருமான் காட்சியிலே இருப்பதாக, அனுபவத்திலே இருப்பதாக உள்ள நிலையிலே. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், அந்த நிலையிலே உள்ளவற்றையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பெருமை அவருக்கு தரப்படுகிறது என்று பொருள். ஆக மிக நுணுக்கமாக நடு என்கிற சொல்லிலே வள்ளல் பெருமான் அந்த அனுபவத்தை கூறுகிறார்கள். ஆக இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டியது ஆறு ஆறு என்பது எதை குறிக்கிறது என்பதைத்தான். ஆறு ஆறாம் 36 தத்துவங்களை அந்த சொல் குறிக்கிறது. தத்துவம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரபிலே வடசொல் தத்துவ சொற்களும் உள்ளன, செந்தமிழ் தத்துவ சொற்களும் உள்ளன, வேதாந்த தத்துவ சொற்களும் உள்ளன, சித்தாந்த தத்துவ சொற்களும் உள்ளன. ஆதலால் ஒன்றை ஒன்றாக நினைத்து நாம் மயங்கக்கூடாது. தெளிவாக எந்த கருத்தில் அந்த சொல் பயன்பட்டிருக்கிறது என்று தெரிய வேண்டும். எடுத்துக்காட்டாக வேதாந்தத்தில் உள்ள மாயா என்கிற சொல் வேறு, அது வேறு பொருள் தரும். சித்தாந்தத்தில் உள்ள மாயை என்கிற சொல் வேறு பொருள் தரும். இரண்டிற்கும் தொடர்பு இல்லை. பொதுவாக பார்க்கிறவர்கள் இந்த மாயையை அந்த மாயமாக கருதி, அந்த மாயையாக கருதி மயங்குவதற்கு அல்லது புலம்புவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆதலால் எந்த தத்துவத்தை நாம் படிக்கிறோமோ, தெரிய விரும்புகிறோமோ, அந்த தத்துவத்தில் கலை சொல்லாக வருகிற ஒரு சொல்லை முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது தத்துவம் என்கிற சொல் வட சொல்லிலும் வருகிறது, தமிழ் சொல்லிலும் வருகிறது. வட சொல்லிலே தத் என்றால் அது என்று பொருள். அது என்பது மெய்ப்பொருளை குறிக்கும். துவம் என்றால் தன்மை என்று பொருள். சத் துவம் என்றால் அதன் தன்மை, கடவுளின் தன்மை என்ற பொருளிலே அது பேசப்படும். ஆனால் சித்தாந்த தத்துவத்திலே, சைவ சித்தாந்த சாத்திர நூல்களிலே தத்துவம் என்பது கருவியை குறிக்கும். ஏதோ ஒரு சில இடங்களிலே அது தத்துவம் என்கின்ற பொருளிலே பேசப்படுகின்ற பொழுது கடவுளை குறிக்கலாம். ஆனால் பெரும்பகுதி அது கருவிகளை குறிக்கும். கருவிக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு உண்டு. கடவுள் அறிவு பொருள், அவர் மெய்யறிவே உருவானவர். ஆனால் கருவி என்பது அறிவில்லாத ஒரு ஆற்றல், அதை சடம் என்று வட சொல்லிலே சொல்லுவார்கள். அறிவில்லாத ஆற்றல் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். அறிவில்லாத ஒரு ஆற்றல் தானே இயங்காது, தானே அசையாது, அதை அசைப்பார் ஒருவர் வேண்டும். எடுத்துக்காட்டாக நாமெல்லாம் அறிவு பொருள்கள், நாமே இயங்க முடியும். ஒவ்வொரு ஆன்மாவும் இயங்குவதற்கு உரிய அறிவு அதன்பால் இருக்கிறது. அந்த அறிவால் அதற்கு ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அந்த விருப்பத்தின்படி ஒரு செயலை அதனால் செய்ய முடிகிறது. ஆக அது சிந்தித்து செயல்பட இயலுகிறது. இதை வட சொல்லிலே ஞானசக்தி என்றும் இச்சாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் சொல்லுவார்கள். ஆன்மாவுக்கு இந்த மூன்றும் இயல்பு, அறிவு, விளைவு, செயல் ஆகிய மூன்றுமே ஆன்மாவுக்கு இயல்பு. ஆக இது அறிவு பொருளாகிறது. இந்த அறிவு பொருள் ஒரு மென்பொருளை தயார் செய்கிறது, சாப்ட்வேர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். அது ஒரு குறிப்பிட்ட கணினி மொழியிலே எழுதப்பட்டு கணினி என்று சொல்லப்படுகிற ஒரு கருவியிலே பொருத்தப்படுகிற பொழுது எழுதியவர் யாரோ அவர் சொல்கிற ஆணைப்படி அது இயங்குகிறது. அவர் அதில் ஆற்றலை செலுத்தாமல் அல்லது அவருடைய கவனத்திலே இல்லாமல் இருக்குமானால் அது செயல்படாது, அமைதியாக இருக்கிறது. ஆக இந்த இடத்திலே நமக்கு வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே கணினியை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிறார்கள், செயற்கை அறிவு என்று சொல்லுகிறார்கள். இதுதான் கருவியை பொறுத்தவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருவி என்பது ஒரு ஆற்றல், அது அறிவுபூர்வமான ஆற்றல் அல்ல, ஜடசக்தி. சக்தி என்பது தமிழிலே பேசுகிறோம், சக்தி என்று வடசொல்லிலே சொல்லுவார்கள், ஆற்றல் என்று பொருள். ஆக ஞான சக்தி என்று சொன்னால் அறிவாகிய ஆற்றல் என்று பொருள். சித் சக்தி என்று சொன்னாலும் அறிவாகிய ஆற்றல் என்றுதான் பொருள். பராசக்தி என்று சொன்னார் மேன்மையான ஆற்றல், தெய்வ ஆற்றல் என்று பொருள். ஆக இந்த பொருளை நாம் நன்றாக மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். ஆக தத்துவம் என்பது ஒரு கருவி, ஒரு முதல் பொருள் என்று தத்துவத்திலே சொல்லுவார்கள். அது ஏன் முதல் பொருள் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் அடுத்த நிலையிலே பார்ப்போம், அதனுடைய விளக்கத்தையும் பார்ப்போம். கடவுள் தத்துவங்களை கடந்தவர், தத்துவங்களை எல்லாம் கடந்து அதற்கு மேல் ஒரு நிலை உண்டு, அந்த நிலையையும் கடந்து அதற்கு அப்பால் இறைவன் இருக்கிறார் என்று வள்ளலார் பெருமான் அட்டகத்திலே சொல்லுகிறார். தத்துவங்களை எல்லாம் செயல்படுத்துகிற ஆற்றல் கடவுளிடம் இருக்கிறது. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருப்பெரும் ஜோதி என்று அகவலிலே 47வது வரியிலே குறிப்பிடுகிறார். இறைவன் தத்துவங்களை கடந்தவன், அவன் அனுபவமாக இருக்கிறான். வெளி என்றால் அனுபவத்தை குறிக்கக்கூடிய வள்ளலார் பெருமான் ஒருவர்தான் அருளாளர்களிலேயே ஒளி வெளி என்கிற இரண்டு சொல்லையும் மிகுதியாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் சமயம் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த கடவுளர் பெயர்களையோ அந்த இன்பத்தை பற்றிய குறிப்பு சொற்களையோ பயன்படுத்தவில்லை. அனைவரும் பொதுவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் ஒளி வெளி என்று விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஒளி என்பது விளக்கம், பேரறிவு என்பதை குறிக்கும். வெளி என்பது அனுபவம் என்பதை குறிக்கும், அனுபவ நிலை என்பதை குறிக்கும். ஆக தத்துவ அதீதம், அதீதம் என்கிற வடசொல் கடந்த என்று பொருள் தரும். ஆக தத்துவங்களை கடந்த தனிப்பொருள் வெளி எனும், தனிப்பொருள் என்பது மெய்ப்பொருளாகிய கடவுள் அனுபவம் எனும் அத்திரு அம்பலத்து அருப்பெரும் ஜோதி என்று 47வது அடியிலே பெருமான் அவர்கள் அகவலில் கூறுகிறார்கள். அட்டகம் பயிற்சி செய்வது நமக்கு வழக்கம். ஏனென்றால் அகவல் பாராயணத்திற்கு பின் நாம் அனைவரும் அட்டகம் கூறுவது வழக்கம். அகவலினுடைய கருத்துகள் எல்லாம் அட்டகத்திலே இருக்கின்றன என்றும் சொல்லுவார்கள் முன்னோர்கள். அடியேனை பொறுத்தவரை அட்டகம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் துதியாகவே அமைந்திருக்கிறது. மிகச் செறிவான பொருளுடையது, அனைவராலும் எளிதில் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய பகுதி. அதனாலே வழிபாட்டுக்குரிய பாடலாக இந்த அட்டகத்தை கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அட்டகத்திலே ஒரு பாடல், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் சோதி என் அரசே. இந்த அட்டகத்திலே உள்ள 8 பாடல்களும், அட்டகம் என்றால் 8 பாடல்களிலும் ஈற்றடியிலே சோதி என்றுதான் வரும், ஜோதி என்று வராது. நம்முடைய அன்பர்கள் ஆர்வத்தின் காரணமாக அதையும் ஜோதி என்று மாற்றி பலர் அச்சிட்டிருக்கிறார்கள். பெருமான் அவர்கள் அதை அருட்பெரும் சோதி என் அரசே என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். மூலக்கையேடை பார்த்த பாலகிருஷ்ண பிள்ளை நூலிலும் அப்படிதான் அமைந்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு தத்துவமாக தனித்தனியாக கடந்து மேலே ஏறினோம், அந்த தத்துவம் கடந்த மேல்நிலையிலே அறிவினுடைய பேரறிவினுடைய இயல்பெல்லாம் தெரிந்தது. அந்த இயல்பு முழுவதும் தெரிந்து கொண்டு அவற்றின் மேல் சிவநிலை இருப்பதைக் கண்டு அதை தெரிந்து கொள்ள சென்றேன், அதை அணுகினோம். அந்த நிலைக்கண் அணுகின உடனேயே ஒத்த அந்நிலைக்கண் ஆன்மாவாகிய யாமும் ஆன்ம அறிவாகிய எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயின, ஒன்றாக இரண்டும் கரைந்து போயிற்று என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் சோதி என் அரசே என்று. இதை யார் கூறுகிறார்கள்? வள்ளலார் நான் கூறுகிறேன் என்று அதை சொல்லவில்லை, உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த உணர்ந்தோர் என்கிற சொல்லை பல இடங்களிலே வள்ளலார் பெருமான் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய விண்ணப்பத்திலே, சிறு விண்ணப்பத்திலே முதல் பத்தியிலேயே பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்க ஞானிகள் நினைத்தும் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே உணர்ந்து என்று 3வது சொல்லாக அந்த உணர்ந்தோர் சுத்த சன்மார்க்க ஞானி என்று குறிப்பு தருகிறார்கள். ஆக அந்த சுத்த சன்மார்க்க ஞானிகள் அருட்பெரும் சோதி ஆண்டவரை வழுத்துகிறார்கள். அப்படி வழுத்துகிற பொழுது அவர்கள் அதை இன்னது என்று விளக்கம் சொல்ல இயலவில்லை. ஏன் இயலவில்லை என்றால், அவர்களுடைய அறிவும் அவர்களும் அந்த அறிவாகிய உணர்வும் கரைந்து போயிற்று என்று சொல்லுகிறார்கள். எதிலே கரைந்து போயிற்று என்றால், அந்த சிவநிலையிலே கிடைத்த அனுபவத்திலே கரைந்து போயிற்று என்று. ஆக இந்த பாடலிலிருந்து ஒன்று தெரிகிறது, தத்துவாதீத தனிப்பொருள் என்பதற்கு விளக்கம் தெரிகிறது. எல்லா தத்துவங்களையும் தனித்தனி கடக்க வேண்டும் என்று புரிகிறது. அந்த தத்துவங்களை கடந்த மேல்நிலையிலே பேரறிவினுடைய இயல்பு தெரிகிறது. அதற்கும் அப்பால் செல்ல வேண்டும், அங்கே சிவநிலை தெரிகிறது. அந்த நிலையிலே உணர்வு கரைந்து போகிறது என்று தெரிகிறது. ஆக ஒன்று உறுதியாக விளங்குகிறது, கடவுள் தத்துவம் கடந்த நிலையிலே உள்ளார். ஆன்மாவும் அறிவு பொருள்தான், அதுவும் சித்து பொருள்தான். சித்து என்றால் அறிவு, சித்தியல் என்று இந்த பாடலிலே வந்திருக்கிறது இல்லையா, அதை போல. ஆனால் இந்த ஆன்மா குடியிருக்கிற உடல் அறிவில்லாத கருவி, சடம், அது தானே இயங்காது. உள்ளே ஆன்மா இயங்கினால் அது இயங்கும். ஆக ஆன்மாவால் இயக்கப்படுகிற ஒரு உருவமாக அது அமைந்துள்ளது. வள்ளல் பெருமான் தன்னுடைய ஜீவகாருண்ய விளக்கத்திலே ஒரு குறிப்பு தருகிறார்கள். நாம் அனைவருமே எப்பொழுதும் என்ன எண்ணுகிறோம் என்றால், நம்முடைய உடலை நாமாக எண்ணி மயங்குகிறோம். எனது உடல் என்று சொல்ல வேண்டிய ஒன்றை நான் என்றே சொல்லுகிறோம். பலரும் குறிப்பிடுவது இந்த உடலைத்தான் என்று எண்ணுகிறோம். ஆக அறிவில்லாத உடலை, ஒரு கருவியை, ஒரு வாகனத்தை நாம் அறிவுடையதாக எண்ணி மயங்கி நிற்கின்றோம். இதனை தெளிவுபடுத்தி காட்டுவது இறைவனுடைய திருவுரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவிலே வள்ளலார் பெருமான் ஒரு குறிப்பு தருகிறார். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை விளக்குகிறார். இந்த தூல தேகத்தில் சீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாயிருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர, கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல. ஆதலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியா. இந்த பகுதி மிக முக்கியமான தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது. தூர தேகம் என்று இந்த பரு உடலை பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தூலம் என்கின்ற வடசொல், தூலம் என்று தமிழிலே வரும், அது பரு உடலை குறிக்கும். தூல தேகத்தில், தூல தேகத்தில் உயிராக இருக்கிற ஆன்மாவும் அறிவு பொருளாகிய ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கிற கடவுள் இயற்கை விளக்கம். ஆன்மாதானே அறிவு பொருள். அந்த அறிவுக்கு உள்ளே, அந்த அறிவு பொருளுக்கு உள்ளே அறிவாக கடவுள் இயற்கை விளக்கம் உள்ளது என்று பெருமான் குறிப்பிடுகிறார். ஆன்மா அறிவு பொருள், அதன் உள்ளே இருந்து அதனை இயக்குவது பேரறிவு பொருள். பேரறிவாகிய கடவுளுடைய திருவருளிலே அணுவிலும் கோடி கூறு வைத்தால் எவ்வளவு சிறியதோ அவ்வளவு சிறிய ஒரு பகுதி ஆன்மாவின் உள்ளிருந்து, ஆன்மாவின் உள்ளிருந்து அதனை இயக்குகிறது. அதை கடவுள் இயற்கை விளக்கம் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். ஆக ஆன்மா அறிவு பொருள், அதன் உள்ளிருந்து இயக்குகின்ற கடவுள் இயற்கை விளக்கம் என்னும் திருவருள் அறிவு பொருள். திருவருள் கடவுளினுடைய அருள் சக்தி, கடவுளினுடைய அருள் அறிவு ஆற்றல், ஆதலினாலே அது இயற்கை விளக்கம். அதனால் இந்த ரெண்டும் அறிவு பொருள்களாக விளங்குகின்றன. இது அல்லாமல் இந்த உடலிலே கரணம் என்று சொல்லக்கூடிய உள்கருவிகள் இருக்கின்றன. மனம், அறிவு, நினைவு, முனைவு என்பதெல்லாம் உள்கரணங்கள், உள்கருவிகள். அந்த கருவிகளை நாம் பார்க்க இயலாது, கண்ணுக்கு புலப்படாது. அவையெல்லாம் பரு உடலை உள்ளிருந்து இயக்குகின்ற நுட்பமான கருவிகள். இந்த பரு உடலுக்கு புறத்திலும் கருவிகள் உண்டு, அவற்றை இந்திரியம் என்று சொல்லுவார், தமிழிலே பொறி என்று சொல்லுவார். கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய உடல், இவையெல்லாம் புறத்திலே உள்ள கருவிகள். இவை முதலிய மற்றவைகள் எல்லாம் என்று பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இதை முதலாக கொண்டு மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்கள் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். அதனால அது சடமே ஒழிய அறிவு பொருள் அல்ல, சித்துக்கள் அல்ல. ஆகலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியார். அதனால காது இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ச்சியுற்றது என்று சொல்ல இயலாது. ஏனென்றால் காது ஒரு கருவி. இந்த மகிழ்ச்சி எதற்கு உரியது என்றால், காதாகிய கருவியின் வழியாக இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த ஆன்மாவிற்கு உரியது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதனால் வள்ளலார் பெருமான் இரண்டு விளக்கங்களை நமக்கு தருகிறார். கடவுள் பேரறிவு பொருள், ஆன்மா சிற்றறிவு பொருள். கடவுள் கருணையினாலே இந்த சிற்றறிவு பொருளாக இருக்கிற ஆன்மாவுக்கு கரணங்கள், இந்திரியங்கள் முதலிய கருவிகளெல்லாம் உடைய உடலை, மனித உடலை ஒரு சிறு வீடாக கட்டி தந்திருக்கிறார்கள். சரி, இந்த பேரறிவு பொருளாகிய கடவுள் சிற்றறிவு பொருளாகிய ஆன்மாவிற்கு இவற்றையெல்லாம் கட்டித்தந்து எதை விளக்குகிறார்கள் என்றால், இந்த 36 தத்துவத்தினுடைய தன்னிலையும், அதாவது இயல்பான தன்மையை விளக்குகிறார்கள். எங்கே விளக்குகிறார்கள் என்றால் ஆன்மாவுடைய அறிவிலே விளக்குகிறார்கள். அதன் பின்பு அந்த கருவிகளையெல்லாம் சிறிது சிறிதாக நீக்கி அப்பாற்படுத்தி ஆன்ம அறிவை தனியாக உணர வைக்கிறார்கள். இந்த ரெண்டுமே திருவள்ளுவனுடைய செயல், நம்மீது உள்ள கருணையினாலே கடவுள் செய்கிற செயல். அதை 4வது திருமுறையிலே அருட்பிரகாச மாலை என்கின்ற மாலையிலே அழகான பாடலிலே பேசுகிறார்கள். 6 தத்துவத்தின் சுரூபம் முதல் அனைத்தும் அறிவிக்கும் ஒன்று. சொரூபம் என்றால் அதனுடைய இயல்பு தன்மை. அந்த தன்மை முதல் அனைத்தும் அறிவிக்கும், அதன் தொடர்பான மற்ற எல்லாவற்றையும் அறிவிக்கக்கூடிய திருவருள் சக்தி ஒன்று. அவற்றின் அப்பாலே இருந்த வீராய தற்சுரூபம் முதல் அனைத்தும் அறிவில் விளக்குவிக்கும் ஒன்று. இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பால் விளங்குகின்ற தன்னியல்பிலே இருக்கின்ற கடவுள் தற்சொரூப முதல் தற்சொரூபம், அவருடைய தன்னியல்பு முதல் கடவுளாகிய மெய்ப்பொருள் தற்சொரூப முதல் அனைத்தும் அறிவில் விளக்குவிக்கும் ஒன்று. பக்குவம் அடைந்தவர்களுடைய அறிவிலே விளங்கச் செய்கின்ற ஒன்று. ஆக திருவருள் சக்தியுடைய செயல்பாட்டை இரண்டாக பேசுகிறார்கள். ஆதலினாலே இறைவனுக்கு திருவடி 2 என்று அருட்பிரகாச மாலையிலே அழகாக விளக்கம் தருகிறார்கள். ஒரு திருவடி அறிவிக்கிறது, இன்னொரு திருவடி அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையிலே இறைவனுடைய தன்மை இவ்வாறு விளங்குகிறது என்று ஆன்மாவுடைய அறிவிலே விளக்கம் தருகிறது. ஆக திருவடிகள் இரண்டு. ஆக விளைவு அறிந்தோர் விளங்கும் பேராய திருவடிகள் என்று பெருமான் அவர்கள் சொல்லுவதை கவனியுங்கள். விளைவு அறிந்தோர் சொல்லுகிறார்கள் என்றுதான் பெருமான் சொல்லுகிறார். தான் சொல்வதாக விளைவு என்பது அவர்கள் எய்திய கடந்த நிலை இன்பம், தத்துவங்களை கடந்ததினால் ஏற்பட்ட விளைவு. சரி, இனி இன்னொரு அருட்பிரகாச மாலையிலேயே இன்னொரு பாடலை நாம் பார்க்கலாம். கருவிகளை நம்முடனே கலந்து உளத்தே இயக்கி காட்டுவது ஒன்று. இந்த கருவிகள் எல்லாம் சடசக்திகள், அறிவில்லாத ஆற்றல் என்று நாம் முதலிலே பார்த்தோம். அறிவில்லாத ஆற்றல் செயல்படாதல்லவா? மனிதன் தானே கணினிக்கு முன்னால் அமர்ந்து அதை செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே கருவி உடலுக்குள்ளே இருக்கிறது, அந்த கருவியை இயக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஆன்மாவின் உள்ளே இருக்கிற கடவுள் திருவருள் என்ன செய்கிறது என்றால் இந்த கருவிகளை எல்லாம் இயக்குகிறது. எப்படி இயக்குகிறது என்றால் ஆன்மா குடியிருக்கிற அந்த உடலோடு கலந்து இயக்குகிறது. கருவிகளை நம்முடனே கலந்து உலத்தே இயக்கி காட்டுவது ஒன்று. இப்படி காட்டுகிற திருவருள் என்ன செய்கிறது? இவர் பக்குவமடைகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆன்மா பக்குவம் அடைய அடைய இந்த கருவிகளெல்லாம் தத்துவ சடங்கள், அறிவில்லாத ஆற்றல்கள் என்று ஒவ்வொன்றாக அவற்றை நீக்கி ஆன்மாவிலிருந்து அப்புறப்படுத்தி ஆன்மாவை தனியாக்குகிறது. எவற்றிலிருந்து தனியாக்குகிறது? இந்த தத்துவங்கள் அனைத்திலிருந்தும் தனியாக்குகிறது. ஆக இப்படி செய்கிற திருவடிகள் இரண்டு. கருவிகளை நம்முடனே கலந்து உலத்தே இயக்கி காட்டுவது ஒன்று. அக்கருவி கரணங்கள் அனைத்தும் ஒருவி அப்பாற்படுத்தி நம்மை ஒரு தனி ஆக்குவது ஒன்று. உபயம் என பெரியர் சொல்லும் அபய பதம். உபயம் என்றால் இரண்டு. ஆக திருவடிகள் இரண்டு என்று பெரியவர்கள் சொல்லுகின்ற அஞ்சேல் என்று காப்பு அளிக்கின்ற அபய பதம் வருங்க என்று பெருமானவர்கள் அதனை குறிப்பிடுகிறார்கள் மிகச் சிறப்பாக. இறைவன் ஆன்மாவுக்கு செய்கின்ற கருணையினாலே செய்கின்ற மிக மிக பெரிய அரிய உதவி என்ன என்றால், ஒன்று இந்த கருவிகளையெல்லாம் அழிப்பது, அதற்கு அடுத்து அவற்றை இயக்குவது. பக்குவம் வருகிற பொழுது அந்த கருவிகளையெல்லாம் தனிப்படுத்தி ஆன்மாவை தனியாக இருத்தி அந்த ஆன்மாவுக்கு விளக்கம் தந்து அதனை மேல்நிலையிலே ஏற்றுவது. ஆக ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்றும் பேரின்ப வாழ்வு என்றும் மரணமிலா பெருவாழ்வு என்றும் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வதற்கு அடிப்படைகளை ஆண்டவர் மனிதருக்கு செய்து கொடுக்கிறார். அந்த மனித உடலிலே உள்ள ஆன்மாவுக்கு செய்து கொடுக்கிறார். முதலிலே கருவிகளை கலந்து இயக்கி காட்டுகிறார். பின்பு கருவிகளிலிருந்து ஆன்மாவை தனியாக்குகிறார். அப்படி தனியாக ஆன்மா வருகிற பொழுது இறைவர் காட்சி அளிக்கிறார். அவருடைய திருவருள் நிரம்ப பெற்று ஆன்மா உணர்கிறது. இதை அழகாக பாடலிலே விளக்கம் தருகிறார் பெருமானவர்கள். நான் தனிக்கும் தருணத்தில் தோன்றுகின்ற துணையாய். நான் தனியாகிற பொழுது, எதிலிருந்து தனியாகிற பொழுது, கருவி கரணங்கள் அனைத்திலிருந்தும் தனியாகிற பொழுது தோன்றுகின்ற துணையாய் என்று சொல்லுகிறார். அதுவரை இறைவன் நமக்கு காட்சி அளிப்பதில்லை, அதனால் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் சொல்லி வருகிறோம், தோன்றா துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற வள்ளற்பெருமான் என்று, தோன்றா துணையாக இருந்து மேலிருந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிற கடவுள் என்றும் நாம் சொல்லி வருகிறோம். இப்பொழுது நமக்கு காரணம் புரிகிறது, கருவி கரணங்கள் உடன் இருப்பதால் அவருடைய காட்சி கிடைப்பதில்லை. கருவி கரணங்களில் இருந்து ஆன்மா நீங்குமானால் திருவருள் காட்சி கிடைக்கும், கடவுள் காட்சி கிடைக்கும். நான் தனிக்கும் தருணத்தே தோன்றுகின்ற துணையாய், நான் தனியா இடத்து எனக்கு தோன்றாத துணையாய் ஏந்து அருளும் திருவடிகள் என்று பெருமான் சொல்லுகிறார். இது எப்பொழுது நடைபெறும் என்றால், ஆன்மா தன்னை அறிவு பொருள் என தெளிய வேண்டும். தெளிந்து அதிதீவிர விருப்ப முயற்சியினாலே கருவிகளாகிய தத்துவங்களினின்று நீங்க வேண்டும். அதற்கு கடவுள் உதவி செய்வார். அப்படி நீங்கி கடவுள் அருளாலே தனித்து நிற்கிற தருணத்தே கடவுள் தோன்றும் துணையாய் விளங்குகிறார். இந்த பொருளிலேதான் வள்ளற்பெருமான் அவர்கள் தனித்திரு என்று சொல்லியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் வள்ளற்பெருமானுடைய படைப்புகளிலே தனித்திரு என்று ஒரு சொல்லை நாம் பார்க்க இயலவில்லை. பாடல்களிலே கடிதங்களிலே எல்லாம் தனித்து இருக்க வேண்டும் என்ற பொருளிலே வாக்கியங்கள் வருகின்றன. ஆனால் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்கிற சொற்றொடர் எங்குமே வரவில்லை. இந்த மூன்றுமே தனித்தனி இடங்களிலே வேறு வேறு பொருள்களிலே பாடல்களிலே காணப்படுகின்றன. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தனித்து இருத்தல் என்பது இந்த நிலையாக இருக்கலாம் என்பதுதான். அது ஒரு சிறப்பு பொருள், அன்பர்களுடைய சிந்தனைக்காக நான் இங்கு வைக்கிறேன். ஆக நான்காம் திருமுறையிலே காணப்படுகின்ற அருப்பிரகாச மாலை நமக்கு இந்த அடிப்படை தத்துவத்தை விளக்குகிறார். இந்த தத்துவத்தை கூர்ந்து கவனிக்கிற சன்மார்க்க அன்பர்கள் அருட்பிரகாச மாலையிலேயே இன்னொரு பாடலையும் கூர்ந்து கவனித்திருப்பார்கள். வான் அதுவாய் பசுமலம் போய் தனித்து நிற்கும் தருணம் பயந்து பரானந்த சுகம் வளைந்து கொள்ளும் தருணம் தான் அதுவாய் அது தானாய் சகசமுறும் தருணம் தடையற்ற அனுபவமாம் தன்மை அடி வருந்த. ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடல். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பசு என்பது மூன்று மலங்களையும் உடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவ சொல். ஆணவம், கண்மம், மாயை, ஆக இந்த மூன்றினாலும் மூடப்பட்டிருக்கிற ஆன்மா பசு என்று, அதனுடைய மலம் என்பது இந்த மூன்று அழுக்குகளையும் மறைப்புகளையும் குறிக்கும். ஆக இந்த இடத்திலே பசுவினுடைய தன்மை என்று சொல்லலாம். எப்பொழுது பசுத்துவம் போய்விட்டதோ, பசுத்துவம் தொம்மென்றால் தன்மை, ஆன்மாவினுடைய இந்த மலத்தன்மை போய்விட்டதோ, அப்பொழுது பசு மலம் போய் தனித்து நிற்கும் தருணம். மலம் போய்விட்டது என்றால் தனித்து நிற்பது ஆன்மா. இதை வேறொரு வரிகளாலே சொல்லலாம், ஆன்மா மலங்களிலிருந்து விடுதலையாகிவிட்டால் அப்படி தனித்து நிற்கும் தருணம், பயங்கு பரானந்த சுகம் வளைந்து கொள்ளும் தருணம், அந்த விளங்குகின்ற மேன்மையான கடவுளுடைய இன்பம் அனுபவம், சுகம் என்றால் அனுபவம், அந்த அனுபவம் தானே வந்து இந்த ஆன்மாவை வளைந்து கொள்ளுகிறார். சொற்களை கவனியுங்கள், திரும்பி வருகிறது அல்ல, வளைந்து கொள்ளுகிறது. அதிலிருந்து விளக்கம் இல்லை, விடுதலை இல்லை, ஆன்மா முழுவதுமாக வளைந்து கொள்ளுகிறது, நீக்கமர வளைந்து கொள்ளுகிறது. அந்த நிலையிலே தான் அதுவாய், ஆன்மா தான் அது என்று சொல்லப்படுகிற கடவுளாய், அது தானாய், அது என்று சொல்லப்படுகிற கடவுள் மயம் தானா, ஆன்மாவாகிய தானாய் சகசமுறும் தருணம். சகசம் என்றால் இயல்பு, இயல்பாக பொருந்துகின்ற தருணம், தடையற்ற அனுபவமாம். அதுதான் ஒப்பற்ற பெரிய வாழ்வு, அதுதான் பேரின்ப வாழ்வு, அதுதான் கடவுள் இன்பம் என்று, பேரின்பம் என்று வள்ளற் பெருமான் குறிப்பிடுகிற நிலை. ஆக நான்காம் திருமுறையிலே காணப்படுகின்ற இந்த பகுதி வள்ளலார் பெருமான் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே என்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வுக்கு, மனமிலா பெருநிலைக்கு, பெருமான் அவர்கள் பேரின்ப வாழ்வு என்று கூறுகிற நிலைக்கு விளக்கம் பெறுவதாக அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு கருத்தையும் நாம் கொள்ள வேண்டும். நேற்று வைகாசி 11, இந்த வைகாசி திருநாளிலே 153வது தர்மசாலை தொடக்க விழாவை நாம் அனைவரும் கொண்டாடினோம். வடலூரிலே மிக சிறப்பாக வழிபாடு நடந்தது. தர்மசாலையிலே திருவருட்ப அன்பர்களெல்லாம் ஒன்று கூடி 9 கீர்த்தனைப்பாளர்களை, நவரத்ன கீர்த்த்தனைப்பாளர்களை, அருட்பா பாடல்களை பாடி அங்கு தர்மசாலையிலே வழிபாடு செய்து, திருவருட்பா இசை சங்கம் 34வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி வருகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். நேற்றும் இன்றும் நாளையும் 3 நாட்களுமே அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆக இதிலே என்ன சிறப்பு என்றால், பெருமான் அவர்கள் இந்த தர்மசாலையிலே இந்த விளக்கங்களை எல்லாம் அளித்தது 1867. அந்த ஆண்டுதான் 4 திருமுறைகளும் முதல் முதலிலே வெளியாயிற்று. அந்த 4வது திருமுறையிலேதான் இந்த விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 1867 சிறப்பு என்ன என்றால், அந்த ஆண்டு பெருமானவர்கள் தர்மசாலையோடு 7 கிளை சாலைகளையும், ஆக மொத்தம் 8 சாலைகளையும் தொடங்கினார்கள். அந்த ஆண்டுதான் பெருமானவர்கள் சன்மார்க்க விவேக விருத்தி என்கின்ற பத்திரிகையை தொடங்கினார். அந்த ஆண்டுதான் சன்மார்க்க போதினி என்கின்ற பாடசாலை தொடங்கப்பட்டது. ஆக இந்த 5 பெரிய சிறப்புகளை உடைய 153வது ஆண்டு வைகாசி 11 நேற்று அமைந்திருந்தது. ஆக இப்பொழுது தத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நமக்கு என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். என்னுடைய வேண்டுகோள், சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் பாராயணத்துடனும் உணவு வழங்குவதுடனும் நின்று விடாமல், அடுத்த நிலையிலே வள்ளலாருடைய படைப்புகளை எல்லாவற்றையுமே சிறிது சிறிதாக கூர்ந்து கவனித்து, அதிலே சொல்லப்படுகிற வழியின்படி சிறிது சிறிதாக முயற்சி செய்து, பெருமான் சொல்லுகிற அதிதீவிர விருப்ப முயற்சி நிலைக்கு சென்று அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான். இது உடனே இயலாமல் போகலாம், அதை பற்றி ஒன்றும் குறையில்லை. நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப இறைவர் பலனளிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் முயல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவரே முன்னின்று உதவுவார். ஒரு படியிலே தயங்கினால் கூட அவர் தாங்கி நம்ம அந்த படிக்கு ஏற்றுவார், அந்த நிலைக்கு ஏற்றுவார். அதனால் அந்த நம்பிக்கையோடு நாம் முயற்சி செய்ய வள்ளலார் பல பாடல்களிலே நம்முடைய நிலை பற்றி வருந்தி பாடுகிறார். நம்முடைய நிலை என்றால் பொதுவாக அன்பர்கள் நிலை, பொதுவாக உயிர்களுடைய நிலை. அவர் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உய்யும் வகை என்ன என்று பாடல்களிலே தெரிவிக்கிறார். இதற்காக தனியாக ஒரு பதிகமே அவர் பாடுகிறார். தத்துவங்களையும் அவற்றின் செயல்களையும் தெரிவிக்கும் தத்துவ ஞானம் நாம் பெறவில்லை என வள்ளலார் பெருமான் வருந்துகிறார். நமக்காக அவர் வருந்துகிறார். அதுதான் அங்கே குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது. சிந்தித்து பாருங்கள், இந்த உயிர்கள் அனைத்தும் உய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தானே பெருமான் இதை அவதாரம் நிகழ்கிறது. அதே சிந்தனையிலே பெருமான் இருக்கிறார். பல பாடல்களிலே கருத்துக்களை சொன்னாலும் கூட ஒரு பதிகத்திலே சிறப்பாக அவர்கள் உலகத்தவர்களாகிய நாம் எப்படி உய்ய வேண்டும், உய்ய வேண்டும் என்றால் அடுத்த மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று பாடுகிறார். நன்றாக கவனியுங்கள், இந்த பாடல் மிக எளிதான பாடல், பொருள் ஆழமுடைய பாடல். ஆறாம் திருமுறையிலே உலகர்க்கு உய்வைகை கூறல் என்கிற தலைப்பிலே இது காணப்படுகிறது. சாமாந்தர் ஆஹா தரம் சிறிது உணரி, தத்துவ ஞானத்தை இத்தன தெரியீர், மாமாந்த நோயிற்ற குளவியில் குழைந்தீர், வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியின் பெற்றீர், காமாந்த காரத்தில் கண்மூடி திரிதீர், கற்பன கற்றீர், கருத்தனை கருதாது ஏமாந்து தூங்குகின்றீர், விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர், சித்துலகீரே என்று வள்ளற்பெருமான் பாடுகிறார். எவ்வளவு இயக்கத்திலே வள்ளற்பெருமான் பாடுகிறார் என்று கவனிங்க. சாமாந்தர் என்றால் சாகக்கூடிய மனிதர்கள் ஆகாத நிலை சிறிது கூட உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். எடுத்து எடுத்துலேயே பிறந்தவர்களெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த மாந்தர்கள் எல்லாம் மாண்புடையவர்கள் என்கிற பொருளுக்கு நேர் எதிராக மாந்தர் என்றால் செத்து போகிறவர்கள், சாமாந்தர் என்கிற சிறப்பு தான் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் என்னவோ வள்ளுவர் கூட சொன்னார், இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு, அது என்ன என்றால் இன்று இருந்தவர் நாளைக்கு இல்லை என்கின்ற பெருமை என்று சொன்னார். இப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் வள்ளலார் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார். சாமாந்தர் ஆகா தரம் சிறிது உணரி, அகவர்கள் என்ன பெருமான் பேசுகிறார்கள், சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி, தரம் என்றால் நிலை, அந்த நிலையெல்லாம் உணர்த்தி தத்துவ ஞானத்தை இற்று என தெரியும். இற்று என்றால் இதுதான் என்று பொருள். தத்துவ ஞானம் என்பது இந்த 36 தத்துவங்களையும் அதனுடைய செயல்கள் 60, அதை தாத்விகம் என்று சொல்லுவார்கள். ஆக அவற்றை பற்றி முழுதாக அறிந்து கொள்ளுதல். இன்னொரு பொருளிலே கூட சொல்லலாம், சத் என்பது அது, துவம் என்பது அதனுடைய தன்மை. ஆக கடவுளுடைய தன்மை என்ன என்று அறிகிற அறிவு ஞானம். ஆக தத்துவ ஞானத்தை அது, அந்த அது என்று சொல்லப்படுகிற மெய்ப்பொருளினுடைய இயல்பை இது என தெரியாமல் இருக்கிறீர்களே என்று கூட ஒரு நயமான பொருளிலே சொல்லலாம். ஆக இந்த 96 தத்துவங்களையும் பற்றிய அறிவை இது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால், குழந்தையாக இருந்தால் கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நோயிற்ற குழந்தையாக நீங்கள் பலம் இழந்து வாழ்கிறீர்கள். நோயிற்ற குழவியில் குழைந்தீர் என்று பெருமான் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர். அற்பம் என்றால் மிகவும் குறைவாக கொஞ்சம் என்று நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களும் இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாக, பொறிகள் மூலமாக அனுபவிக்கும். இந்த ஐந்துக்கும் இடம் ஒரு தடை, காலம் ஒரு தடை, அளவு ஒரு தடை, வகை ஒரு தடை. இந்த நான்கினாலும் தடைபடுவதனாலே அது சிறிய இன்பம், சிற்றின்பம். இந்த நான்கினாலும் தடைபடாமல் பெறுகிற இன்பம் பேரின்பம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலே இப்பொழுது கோடை வெப்பம் பொறுத்து கொள்ள இயலாத அளவு இருக்கிறது. எந்த ஆண்டும் இருப்பதை விட கூடுதலாக இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மலை வாழ் மக்கள், குறிப்பாக கொடைக்கானல், ஊட்டி இதை போன்ற இடங்களிலே இருப்பவர்கள் இந்த கோடை வெப்பத்தினாலே தாக்கப்படாது குளிர்ச்சியை அனுபவிக்கிறார்கள். இது இடத்தினாலே உள்ள வேறுபாடு. ஆக கொடைக்கானலிலிருந்து கீழிறங்கி வந்தால் அந்த இன்பம் கிடைக்காது. இது சிற்றின்பம் தான். ஆக இடத்தாலே தடைபடுகிறது. ஒரு விரும்பிய சுவை உள்ள உணவை நாம் மிகுதியாக அருந்த முடியாது. ஆக அளவினாலே தடைபடுகிறது. அதை போல நாம் விழுங்குகிறவரை சுவையாக இருக்கிறது ஒரு உணவுப் பொருள். விழுங்கிய பின்னர் அதனுடைய சுவையை நாம் அறிந்து கொள்வது அப்பொழுது அது இடத்தினாலே போல, சுவையினாலே போல, அளவினாலே அது தடைபடுகிறது. இந்த எல்லா இன்பங்களுமே தொடர்ந்து எக்காலத்தும் நம்மாலே அனுபவிக்க இயலாது. மழை காலத்திலே நாம் செந்தல் காலம் என்று சொல்லப்படுகிற வசந்த காலத்தினுடைய அனுபவங்களை பெற இயலாது. ஆக இந்த நான்கினாலும் தடைபடுவது சிற்றின்பம் அல்லவா? அந்த சிற்றின்பத்தை வாழ்க்கையிலே அற்ப மகிழ்ச்சி என்று பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த அற்ப மகிழ்ச்சியிலே, இந்த வாழ்க்கையிலே கண்மூடி திரிகிறார்கள் மனிதர்கள் என்று சொல்றார். ஏன் கண்மூடி திரிகிறார்கள் என்று சொன்னால், கண் திறந்திருந்தால் பார்வை எங்கே செல்லுகிறதோ அங்கே நம்முடைய வாழ்க்கை போக்கு அமையும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. வள்ளலார் என்ன சொல்லுகிறார்? காமாந்தகாரம் என்று சொல்லுகிறார். காமம் அந்தகாரம். காமம் என்றால் பேராசை, அந்தகாரம் என்றால் இருள். ஆக பேராசை என்கிற இருளிலே கண்மூடி, அது ஏற்கனவே இருளாக இருக்கிறது, வழி தெரியவில்லை. இப்பொழுது கண்ணையும் மூடிக்கொண்டு திரிகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று நம்முடைய அறியாமையையும் பரிதாப நிலையையும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த உலகத்திலே இருக்கிற நாம் வந்த வழியை கண்டு அதே வழியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் வற்புறுத்தி சொல்லித் தருகிறோம். எப்படி பொருள் ஈட்டுவது, அந்த பொருளை கொண்டு எப்படி வசதியாக வாழ்வது, எப்படி மற்றவர்களை விட மேல் நிலையிலே பொருள் வசதியோடு இருப்பது, எப்படி மேல்மேல் பதவியை நாம் கைப்பற்றுவது, எப்படி நாம் ஆட்சியை கைப்பற்றுவது, இதிலேதான் நம்முடைய கவனம் முழுவதுமே இருக்கிறது. ஆக நம்முடைய கல்வி எல்லாம் இதற்குத்தான் பயன்படுகிறது. இதை பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், கற்பன கற்கிலே நாம் கற்று தெளிய மெய்யறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. கருத்தனை கருதாது, கருத்தனை கருதாது ஏமாந்து திரும்புகின்றீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று பாடுகிறார். ஆக இதுல ஒன்று தெரிகிறது, பெருமான் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. முதல் அடி ஜீவாருண்ய ஒழுக்கத்திலே சொல்லுகிற மனித பிறவியினுடைய குறிக்கோளை நினைவுபடுத்துகிறது. இரண்டாவது அடி அதற்கு வழியாக அமைகிற தத்துவ ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. அடிகிறது நாம் கற்க வேண்டிய சாதாநிலை பற்றிய அறிவு என்று, பின்னர் அதனை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் இறைவனை கருத வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அதை விடுத்து ஏமாந்து பிறவியிலே தூங்குவது கூடாது என்று பெருமான் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே பாடல் போன்று இனி அடுத்தபடியாக ஒரு பாடலிலே ஒரு பொருளை நம் முன்னால் வைக்கிறார். அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர். அச்சு என்றால் உயிர், உடம்புக்கு அச்சாக இருப்பதனாலே அச்சு. அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர், இது ரெண்டும் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முறையிலே தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். இது உண்மைதானே. நாம் கண்ணாடியிலே பார்த்து நம்முடைய உடலை என்னது என்று தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உடலுக்கு என்ன இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டதில்லையே. எத்தனை பேர் பெருவிண்ணப்பத்திலே பெருமான் அவர்கள் இந்த உடலை பற்றி சொல்லியிருப்பது, உடலினுடைய கருவிகளை பற்றி சொல்லியிருப்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மிகவும் பொறுமையாக பெருவிண்ணப்பத்தை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரி, அம்மையும் அப்பனும் ஆரணத்தெறி, அம்மையும் அப்பனுமாக விளங்குகிறது அருட்பெரும் சோதி ஆண்டவர். அவர்தான் ஆன்மாவாகிய நமக்கு மனித உடலாகிய இந்த பருவுடலை படைத்து தருகிறார். அதனால அம்மை அப்பனாக அவரே விளங்குகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பலித்தனும் வாழ்க்கையில் பண்பு ஒன்றும் இல்லை. மாயை, கண்மம், ஆணவம் என்கின்ற இந்த மூன்றும் கூடி நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையில் பண்பு ஒன்றும் இல்லை என்று பேசுகிறார். சங்ககால பாடல்களிலே பண்பு எனப்படுவது இரக்கத்தை குறிக்கிற சொல்லாக வந்திருக்கிறது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று புலவர் சொல்லுவதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பாடு என்பது பிறர் படுகிற துன்பம். இப்பாடு பட முடியாது அரசே என்று வள்ளலார் பெருமான் பாடுகிறார்கள் அல்லவா. ஆதலால் பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றீர். நாம் உண்ணுகிற பொழுது பசியோடு இருக்கிற ஒருவருக்கு அவர் வயிறு நிறைய உணவளித்து அதன் பின் நாம் உண்ண வேண்டும் என்று எண்ணுவதில்லை. நம்முடைய பசியை தீர்த்து கொள்ளுவதிலேயே நினைவுடையவர்களாக இருக்கிறோம். அதனால் பிறருடைய பசியை தீர்த்து கொள்வதற்கு, தீர்த்து வைப்பதற்கு நாம் பிச்சை கேட்டு வருகிறவர்களுக்கு உணவுப் பொருளை கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம், பின்படுகிறோம். பின்படு தீமையில் முன்படுகிறோம். இறுதியாக இருக்க வேண்டிய, கழிக்க வேண்டிய அல்லது ஒதுக்க வேண்டிய தீமைகளில் நாம் முன்னின்று செயல்படுகிறோம். நாம் அனுபவிக்கின்ற பொருள்களை அனுபவிக்கின்ற பொழுது நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஆஹா இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று நாம் அதை பற்றி பேசுகிறோம். இவற்றிலே என்ன சுகம் இருக்கிறது என்று வள்ளற்பெருமான் வருந்துகிறார். எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று பேசுகிறார். மயக்க உலகத்திலே வாழ்கிறவர்களே என்று பேசுகிறார். ஆக ஒன்று தெளிவாகிறது, தத்துவ ஞானம் என்பது அறிவு பொருளாகிய ஆன்மா தன்னை அறிவில் பொருளாகிய உடலினின்று வேறு என அறிந்து சிந்தித்து தெளிதல் வேண்டும். ஆன்மா நாம் அறிவு பொருள் என்று சொல்லும், அறிவு பொருளுக்கு அழிவில்லை. அதனாலே ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே பெருமான் அவர்கள் ஒரு இலக்கணம் சொல்லுகிறார்கள் ஆன்மாவுக்கு. ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. ஆக எக்காலத்தும் உள்ளதற்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை. விளங்கப்பட்டது என்று சொன்னதுனாலே அது அறிவு விளக்கமுடையது. அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை, அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது. எனவே கடவுள் ஆன்மாவை படைப்பது, கடவுள் ஆன்மாவை அழிப்பதில்லை. அவர் படைக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், இந்த ஆன்மாவை இந்த உடலுக்குள் செலுத்துகிறார், இந்த உடலுக்கு உறுப்புகளை எல்லாம் தருகிறார், இந்த உடலுக்கு ஏற்ற சுகங்களை தருவதற்கு உள்ள உலகங்களை படைக்கிறார். அந்த உலகங்களிலே இந்த உடலிலே உள்ள ஆன்மாக்கள் வாழ்வதற்கு ஏற்ப அனுபவ பொருள்களை, சுகப்பொருள்களை அமைத்து தருகிறார். ஆக உடல் உறுப்பு அல்லது கருவிகள், வாழுகின்ற இடம், நுகர்கின்ற பொருள்கள், இந்த நான்கையும் மாயை என்கின்ற சக்தியின் மூலமாக அவர் படைத்து தருகிறார். ஆக அறிவில்லாத பொருள்கள் தான் தோன்றி அழியும், மாயையின் காரியமாகிய உடல் அழியும். எனவே இந்த உடல் உட்பட எல்லா தத்துவங்களும் நிலையில்லாதவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நிலையானவன், என்றும் மாறாத தன்மையுடைய மெய் அறிவு இன்ப வடிவாகி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மெய்ப்பொருள். அவன் தத்துவங்களை கடந்தவன், அவனை அடைந்தால் நாம் பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய இயலும். வள்ளற்பெருமானுடைய பல விளக்கங்களை வள்ளற்பெருமான் தன்னுடைய இளமை காலத்து நண்பராகிய இருக்கும் ரத்தின முதலியாருக்கு எழுதிய கடிதங்களிலே காணலாம். இவற்றிலே மூன்றாவது கடிதம் மிக முக்கியமான கடிதம். அந்த கடிதத்திலே பெருமான் அவர்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். மெய்ப்பொருள் ஆகிய கடவுள் யார் என்று தருகிறார்கள். அவரை தவிர மற்ற எல்லா பொருள்களும் நிலையில்லாதவை என்று குறிப்பிடுகிறார்கள். பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும், நான்முகன் பெருமாள் உருத்திரர் ஆகியவர்களுடைய நிலைகளும், அந்த கர்த்தாக்களும் அந்த நிலைகளிலே இருந்து செயல்படுகிற தலைவர்களும் செயல் தலைவர்களும், அவர்களால் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகிற தேகாதி பிரபஞ்சங்களும் அனித்யம். சிருஷ்டி படைப்பு, ஸ்திதி காப்பு, சங்காரம் மறைத்தல், இவை மூன்றும் செய்யப்பட்டு வருகிற தேகம் உடல் ஆதி முதலிய பிரபஞ்சங்களும் உலகங்களும் அனித்யம் நிலையில்லாதவை. அதனாலே உலகங்கள் நிலையில்லாதவை, இதை படைத்து அழித்து காத்து செய்கின்ற அந்த தலைவர்களும் பதவியும் நிலையில்லை, அவர்களும் அந்த நிலையில் இல்லை. ஆகலில் அதனால் நித்தியமாகியும், நித்தியம் என்றால் நிலையாக, என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் மாறாத இயல்பு என்று பொருள். சச்சிதானந்த வடிவமாகியும் சத்து சித்து ஆனந்த வடிவம், மெய் அறிவு இன்ப உருவம், மெய் அறிவு இன்ப உருவமாகவும், அகண்ட பிரிப்பு இல்லாத பரிபூரண நீக்கமில்லாத நிறைவாகிய வஸ்து மெய்ப்பொருளாக விளங்கிய சிவமே நமக்கு பொருள். இன்ப வடிவினனே நமக்கு மெய்ப்பொருள். சிவம் என்றால் இன்ப வடிவினன் என்று பொருள். சிவமே நமக்கு மெய்ப்பொருள் என்று விளக்கம் தருகிறார். ஆக கடவுள் எந்த நிலையிலே உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைக்குத்தான் அறிவு பொருளாகிய நாமும் செல்ல இருக்கிறோம். அதற்கு உதவுவதுதான் கடவுள். எந்த விதமான உதவியும் எதிர்பாராமல் கடவுள் செய்கிறார். அதனால மீண்டும் அதை ஒரு முறை உறுதி செய்கிறார். ஆறாம் திருமுறையிலே உபதேச வினாவிலே தலைவி தோழி குறைத்தலிலே சொல்லுகிறார், ஆறாருக்கு அப்புறமாகும் பொதுவில் அது அதுவா நடம் நான் காண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக பொது என்பது பிரிப்பில்லாத அருள்வெளி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது காண வேண்டுமென்றால் ஆறாருக்கு அப்புறம்தான் போக வேண்டும். ஏறாமல் இழியாமல் இருப்பாயோ தோழி, ஏறி இழிந்து இங்கு இறப்பாயோ தோழி என்று சொல்லுகிறார். மீண்டும் அதே கருத்தை ஞான மருந்து பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆறாருக்கு அப்பால் மருந்து என்று இப்பொழுது இந்த தத்துவங்களை பற்றி சிறிது நாம் அறிய வேண்டும். 36 தத்துவங்களும் ஆன்மாவிற்கு தூல உடலாக, சூக்கும உடலாக, காரண உடலாக பொருந்தி இருக்கிறது. இந்த தத்துவங்களின் வலிமையை வென்று உயர்தல் தான் கடத்தலாகும். ஆக உடலை உணர வேண்டும் என்பது அடிப்படையாக அவற்றின் முடிவிலே நின்று, இந்த தத்துவங்களில் முடிவிலே நின்று தன்னை அறிவு பொருள் என்று அறிகிற ஆன்மா தன்னை உணர்கிறது. இதை ஆன்ம தரிசனம் என்று தத்துவத்திலே சொல்லுவார்கள். இதை வள்ளற் பெருமான் உயிர் அனுபவம் என்று சொல்லுவார்கள். ஞான சம்பந்தர் இதை உணர்த்தினார் என்றும் கூறுவார். அவருடைய தேவாரங்களின் மூலமாக இந்த தெளிவு கிடைக்கிறது என்றும் பேசுவார். தத்துவங்கள் அறிவில்லாத கருவிகளே என்று தனக்கு உணர்த்தியது அருள் என்று தெளிந்த அறிவு உயிர் அனுபவம் ஆகும் என்று பெருமான் அவர்கள் இந்த கருத்தை ஒளிவுடுக்க உரைக்கு, சிறப்பு பாயிர உரைக்கு முற்பகுதியிலேயே இதை குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் பின்னணியாக அல்லது ஆதாரமாக பெருமான் அவர்கள் தத்துவங்களை பற்றி கூறியதையெல்லாம் பார்த்தோம். அடியேனுடைய வேண்டுகோள், அன்பர்கள் மிக பொறுமையாக இந்த பகுதிகளை எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒருமுறை இருமுறை படித்தால் இது மனதிலே பதியாது. பல முறை படித்து அதை பற்றி சிந்தித்து நம்முடைய ஒத்த கருத்துடைய நண்பர்களோடு, சன்மார்க்க அன்பர்களோடு இதை பற்றி சிந்திப்பது மிகவும் அவசியம். நீங்கள் எல்லாரும் பொழுது இருக்கிற பொழுது இதை நீங்கள் சிறிது சிறிதாக இந்த பயிற்சியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருந்தால்தான் நாம் வள்ளலார் பெருமானுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அவர் வழியிலே சென்று அந்த மேல்நிலையை நாம் அடைய முடியும். சரி, ஆக இந்த ஞானத்தை பற்றி, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும், வள்ளலார் பெருமான் தருகிற விளக்கம் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்படி கடப்பது இந்த தத்துவங்களை என்றுதான் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. இந்த தத்துவங்களை கடக்க வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி தேவை, அதிதீவிர விருப்ப முயற்சி தேவை. அந்த முயற்சிக்கு ஊக்கம் தருவதும் உடன் நின்று உதவுவதும் திருவருளுடைய செயல், பெருமான் அவர்கள் வழிகாட்டுவார். எடுத்துக்காட்டாக உடல் ஒரு கருவி என்று பார்த்தோம். இந்த உடலில் உள்ள பொறிகள் எல்லாம் கருவிகள் தான். எப்படி அதை கடப்பது? எடுத்துக்காட்டாக ஒரே ஒன்றை எடுத்துக்கொள்வோம், வாய். நாக்கு சுவையை கண்டு உணவை விரும்பி உண்ணுகிறது. ஆனால் 2 அங்குலம் கழித்து தொண்டைக்கு கீழே உணவு சென்றால் அதனுடைய சுவை தெரிவதில்லை. உணவு எதற்காக உடலுக்கு தேவை? உடலினுடைய இயக்கத்திற்கு தேவை, ஊட்டச்சத்துக்கு தேவை. பெருமான் அவர்கள் ஜீவாண்மை ஒழுக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், இந்த உணவை உழைத்து தேடி உடம்பை வலுவாக்கி கொண்டு சன்மார்க்க சாதனங்களை அனுசரித்து என்று. அதுதான் கடவுள் கட்டளையாக இருக்கிறது. அதனாலே உணவு தேவை, ஆனால் உடலை பேண உணவு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே சுவை முன்னாலே இருக்கிறதோ அப்பொழுது அது உடலை பேணுவதற்கு பயன்படுத்துவது இல்லை. நம்ம பெரியவர்கள் எல்லாம் நம்மிடம் சொல்லுவார்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது சுவைக்காக சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்காக சாப்பிட வேண்டும், உடலுக்காக சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த பிள்ளைகள் அந்த நிலையிலே சுவையைத்தான் விரும்பும். ஆக பல கசப்பான பொருள்கள் உணவுக்கு உடலுக்கு நல்லது, ஆனால் இனிப்பான பொருள்கள் உடலுக்கு நல்லது அல்ல. இதை பிள்ளைகளை புரிய வைக்க முடியாது. அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், வழக்கு சொல்லிலே நம்ம ஊரிலே உள்ள பெரியவர்கள் எல்லாம் வாய்க்கு ருசி வயிற்றுக்கு கேடு என்று சொல்லுவார். பெருமானவர்கள் இந்திரிய ஒழுக்கத்திலே மிக அழகாக ரெண்டு சொல்லிலே சொல்லுகிறார்கள், சுவை விரும்பாது இருத்தல். இப்பொழுது நாம எல்லாரும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உப்பு புளி காரம் என்கிற மூன்றும் தூக்கலாக இருந்தால்தான் நம்மால் சாப்பிட முடிகிறது. நாம் அப்படி பழகிவிட்டோம். பெருமான் அவர்கள் ஒரு சிறிய தொடக்கம் சொல்லுகிறார்கள், சுவை விரும்பாது இருத்தல் என்று. நன்றாக கவனிக்க வேண்டும், சுவையை விரும்பி உணவு உண்ணக்கூடாது என்பதுதான் பெருமான் வழிகாட்டுவது. அதே சமயத்தில் நித்திய கர்ம விதியிலே மிளகு சீரகம் மிகுதியாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த உணவை எப்படி பக்குவம் செய்து அருந்த வேண்டும் என்பதையும் பெருமான் அவர்கள் விளக்குகிறார்கள். ஆனால் உணவு தேவை, உடலை பேணுதல் வேண்டும், அதற்கு அளவு வேண்டும் என்றெல்லாம் கூறுகிற பெருமான் அவர்கள் இந்திரிய ஒழுக்கத்திலே எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள், நீ சுவை விரும்பாது உணவை உட்கொள்ளுக என்று. அப்படி யார் ஒருவர் அந்த பயிற்சியிலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அந்த இந்திரியத்துக்கு அடிமையாகாமல் அதை கடக்கிறார்கள். அவர்கள் தானே கடக்க இயலாது. அவர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு அதில் விருப்ப முயற்சியோடு இருக்கிறார்களோ, அதிதீவிர விருப்ப முயற்சியோடு இருக்கிறார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் உடன் இருந்து உதவுகிறான். இதை போன்று நீங்கள் ஐந்து பொறிகளுக்கும் இதை பொருத்தி பார்க்க வேண்டும். மிக அருமையான ஒரு பாடல்ல வள்ளலார் பெருமான் இந்த முயற்சியினுடைய பலனை பற்றி பேசுகிறார். இது ஆறாம் திருமுறையிலே அவாறுத்தல் என்கிற பகுதியிலே இருக்கிறது. சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணுநல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த குழி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன். ஆற்றுல புளி கரைச்சால் என்னாகும்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நாம என்னதான் தவம் பண்ணாலும் நாக்கு ருசியினால சோத்துல விருப்பம் இருந்தால் நம்ம தவமெல்லாம் புளி ஆற்றிலே கரைக்கப்பட்டது போல பலனில்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கிறார். ஆக ஐம்புலன் இன்பத்திற்கு அடிமையாதல் கூடாது. அது அமையுமானால், அதிலே நாம் கால் ஊன்ற முடியுமானால் நாம் தத்துவத்தை கடக்க இயலும். அப்பொழுதுதான் பெருமான் அவர்கள் பெருவிண்ணப்பத்திலே கூறியிருக்கிற இச்சையின்றி நுகர்தல் என்பது நமக்கு கைகூடும். எந்த உணவு இருந்தாலும் அதிலே சுவையை விரும்பாது, இது உடலுக்கு ஏற்றதென்றால் உண்ணலாம் என்று. அதற்காக சுவையே இல்லாமல் உணவு அருந்த வேண்டும் என்று பொருள் அல்ல. அளவோடு உப்பு புளி காரம் முதலியவற்றை சேர்த்து அந்த சுவையோடு அருந்துதல் தவறில்லை. ஆனால் சுவை ஒன்றையே விரும்பி ஒன்றைவிட ஒன்று தூக்கலாக சேர்த்து கொள்ளுவது சுவை விரும்புதல். இப்படி இடைவிடாது பயிற்சி செய்வோமானால் இந்த பயிற்சி முதிர்ச்சி பெற நாம் அந்த தத்துவத்தில் அடிமையாக அல்லாமல் நம்முடைய ஆட்சிக்கு கீழ் அந்த தத்துவம் வருகிறது. அதனுடைய செயல்பாடு, அந்த தத்துவத்தினுடைய செயல்பாடு நம்மை மயக்காது. நாம் அப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லுகிறோம். ஆக எந்த ஒரு தத்துவத்தின் செயலும் நம்மை அடிமையாக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஐந்திலும் விருப்பமின்மை ஏற்படுமானால் இதைத்தான் நாம் நிராசை என்று சொல்லுவது. ஆசைப்பட்டு ஒரு உணவகத்திலே போய் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி உண்பதில்லை. வீட்டிலே செய்யப்படுவது நமக்கு உணவுப் பொருள் நல்ல உணவுப் பொருள் என்று தெரிந்து அதை அருந்தி மகிழ்வது இந்த பயிற்சியிலே வரும். ஆதலால் எனக்கு இரவு தோசைதான் வேண்டும், என்னுடைய நீர் வேட்கையை தணிப்பதற்கு ஐஸ்கிரீம் தான் வேண்டும் என்று போகிற அந்த தத்துவத்தின் போக்குக்கு நாம் அடிமையாகாமல் வருவோம். இதைத்தான் பெருமான் அவர்கள் இருக்கம் ரத்ன முதலியாருக்கு எழுதுகிற திருமுகம் 13 குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் எப்படியெல்லாம் உணவு உண்ண வேண்டும், அளவு என்ன, என்ன இயல்புகள் அப்பொழுது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை போல குடும்பம் நடத்துகிற பொழுது தலைவன் தலைவி சேர்க்கையிலேயும் எந்த அளவு நமக்கு ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். ஆக இவற்றிலெல்லாம் பெருமான் அவர்கள் நம்மை வழி நடத்துவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக மனம் போன வாழ்வு என்பது நம்முடைய நிலையை அடைவதற்கு, அதாவது மனமிலா பெருவாழ்வை அடைவதற்கு உதவாது. தத்துவங்களை கடப்பதற்கு உதவுகிற இந்த பயிற்சி தான் நமக்கு பேரின்ப பெருவாழ்வை பெற்றுத்தரும். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று பெருமான் வருந்துகிறார்கள். ஏற்கனவே பார்த்த பாடல்தான் சாமாந்தராக தரம் சிறிது உணரீர் என்கின்ற பாடலிலே கற்பன கற்கிலீர் என்று சொல்லுகிறார் பெருமானவர். கற்பன கற்றுக்கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். சரி, ஆக இதை பார்க்கிறப்ப நமக்கு ஒரு கருத்து தெரியுது. கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமாவதற்கு தத்துவ நிக்ரகம் வழி. நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், உயிருக்கு அருளியலிலே உறுதி பொருள் 4. அந்த 4 ஒன்று தத்துவ நிக்ரகம் என்று தெரியும். அந்த தத்துவ நிக்ரகத்தினாலே கடவுள் மயமாகலாம். அப்படி கடவுள் மயமாவதற்கு கடவுளை அறிவால் அறிந்து மயமாகுதல் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். இது எங்கே, இந்த பகுதி எங்க இருக்கிறது என்றால் ஜீவாருண்ய ஒழுக்கத்திலே இருக்கிறது. ஜீவன் முக்தர்கள் கடவுளை அறிவால் அறிந்து அம்மயம் ஆவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது நாம் செய்ய வேண்டிய பெருமுயற்சி. இது கடவுள் நமக்காக செய்ய மாட்டார். இது செய்ய இந்த முயற்சியை மேற்கொள்ளாதவர்களையும் கடவுள் மேலே தூக்க மாட்டார். ஏனென்றால் மாணவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுடைய பக்குவம் அறிந்து ஆசிரியர் அடுத்த வகுப்புக்கு அனுப்புவது போல இதை செய்கிறார் கடவுள். இது என்ன என்று நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். இதற்கு மிகவும் உதவுவது 4வது விண்ணப்பம். 4வது விண்ணப்பம் சங்க விண்ணப்பம். சங்க விண்ணப்ப சிறிய விண்ணப்பம், மிகவும் ஊன்றி கவனிக்க வேண்டிய விண்ணப்பம். அல்ல, பெருமான் அவர்கள் எப்படி விளக்குகிறார்கள் பாருங்கள். பேரின்ப சித்தி பெருவாழ்வை கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும். தேக பகுதியை ஜீவான் ஒழுக்கத்துல நாம பார்க்கிறோம். இந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை கடவுளுடைய திருவருளாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதே பொருள்ல இங்கேயும் வருது. அந்த திருவருள் சுதந்திரம் என்பது என்ன என்றால், தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் ஆகிய மூன்றும் நம்மிடம் இருந்து நீங்கிய இடத்து கிடைக்கும். எப்படி நீங்குவது? நாம் அதையெல்லாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால் இறைவன் அவருடைய திருவருள் சுதந்திரத்தை நம்மிடத்தே வைத்திருந்து நம்மை வழிகாட்டுவார். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்கப்பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து இந்த மூன்று சுதந்திரத்தையும் கொடுக்கிறது அரிய முயற்சி. அதுதான் தவம். தவம் என்பது தவத்தின் முடிவை பேசுகிற சிதம்பர சுவாமிகள் அவர்கள் தவத்தின் முடிவு எதிலும் தாக்கத்திருப்பது என்று பொருள்படச் சொல்லுகிறார்கள். ஆக இந்த தேகத்தை நான் என்றும் எனதென்றும் எண்ணுகிற சுதந்திரத்தை, நான் இதையெல்லாம் அனுபவிப்பேன் என்று எண்ணுகிற அந்த உரிமையையும், சுதந்திரம் என்றால் உரிமை, தடையில்லாத உரிமையே, என்னுடைய வாழ்க்கையை நான் விருப்பப்படி அமைத்துக் கொள்வேன் என்கிற ஜீவ சுதந்திரத்தையும் எல்லாவற்றையும் யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய திருவடிகளுக்கு. ஒப்பு கொடுத்த பொருளுக்கு அந்த பொருளின் மீது நமக்கு உரிமை இல்லை. ஆதலாலே நாம் ஒப்பு கொடுத்த பின்னர் கடவுளுடைய அடிமையாக கடவுள் நமக்கு எதை தருகிறாரோ அதை மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை கொண்டு வாழ்க்கையை நடத்துவது பெருமான் அவர்கள் காட்டுகின்ற வழி. ஆகலால் பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீ திருவருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்து யாதோ சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உணவுப் பொருள், இது என்னுடைய வாகனம் என்று எண்ணுகிற அந்த சுதந்திரம் தோற்றமாட்டாது என்று பெருமான் குறிப்பு தருகிறார். இந்த நிலைக்கு வருகிறவர்கள்தான் எல்லாம் கடவுள் செயல் என்று உணர்ந்து அதன்படி வாழ்கிறார். அங்கே நான் என்கின்ற தற்போதம் என்று சொல்லப்படுகிற, தன்னறிவு என்று சொல்லப்படுகிற அந்த ஆணவம் தலையெடுப்பதில்லை. எல்லாம் திருவருள் செயல் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பான்மை மனப்பாங்கு அங்கே அமைகிறது. ஆதலால் அப்பொழுது கடவுள் அவருடைய சுதந்திரத்தை நம்மிடத்தே வைத்து அந்த பேரின்ப பெருவாழ்வை தருகிறார். தேவரீர் திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்திகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார், என்று வேண்டிக் கொள்ளுகிறார். இதுதான் துதித்தல், இதுதான் கடவுள் அன்பு, சிவனே. இத்துடன் வள்ளலார் பெருமான் நிறுத்திவிடவில்லை. இதை போன்ற நிலையை எல்லா சீவர்களுக்கும் அருள வேண்டும் என்று கேட்கிறார். இத்தேகத்தை பெற்ற எல்லா சீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். இதுதானே தயவு, இதுதான் உயிரிறக்கம், இது சுத்த சன்மார்க்க நேயம் எனப்படுகிறது. ஆக தவநேயமும் இருக்கிறது, சிவநேயமும் இருக்கிறது, சுத்த சன்மார்க்க நேயமும் இருக்கிறது. இங்கனமாக சத்தியமான அதிதீவீர விருப்ப முயற்சி உடையவர்கள் கடவுளை அறிவால் அறிந்து அம்மயம் ஆவார்கள். அம்மயம் ஆகிற பொழுது அவர்கள் தத்துவங்களையெல்லாம் கடந்த நிலையிலே உள்ள மெய்ப்பொருளோடு பொங்குகிறார்கள். இதுவே ஒப்பற்ற பெரிய வாழ்வு, பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதுவரை உங்களோடு காட்டியதும் கடத்தியதும் என்கிற பொருளிலே சில கருத்துக்களை விளக்கியுள்ளேன். அன்பர்களுக்கு ஏதேனும் தெளிவு தேவைப்பட்டால் நான் கூற தயாராக இருக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்துச்சு பேச்சு, சிறப்பா இருந்தது. இப்போ திரு பிரசன்னா அவர்கள் பொறுப்பாக அமைய வாசிப்பார்.
நன்றி கோபி. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, வயது, நிறம், பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி பிரசன்னா. இப்ப வந்து கேள்வி பதில் கட்டத்துக்கு போயிடலாம். அன்பர்களுக்கு ஒரு விண்ணப்பம், நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்றேன், நீங்க அவங்கவுங்க மியூட் போயிருக்கோங்க, ஏன்னா கேள்வி கேட்கும் போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நன்றி.
நன்றி ஐயா. நான் பிரசன்னா பேசுறேன். என்னுடைய முதல் கேள்வி, நீங்க தத்துவங்களை கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க ஐயா, ஆன்மா வந்து எப்ப வந்து அந்த தத்துவங்கள்ல இருந்து தனிச்சு இருக்கோ அப்பதான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த தத்துவங்களுக்கும் இந்த திரைகளுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்ல முடியுமாங்க? ஏன்னா ஆன்மாவை மறைத்திருக்கும் திரைகளை அகற்றணும் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்குங்களா? அந்த அப்படி இருக்கும்போது அந்த திரைகளுக்கும் இந்த தத்துவங்களுக்கும் 36 தத்துவங்களுக்கும் என்ன தொடர்பு, அதை கொஞ்சம் விளக்க முடியுமாங்க?
அதுவே அழகா பெருமான் அவர்கள் அகவல்லையே சொல்றாங்க. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி, திரை மறைப்பலாம் தீர்த்து ஆங்காங்கே அரசுரக் காட்டும் அருட்பெருஞ்சோதி என்று இந்த தத்துவங்களை எல்லாம், இதுக்கு நான் ஒரு பின்னணியா ஒரு சிறு விளக்கம் தருகிறேன், உங்களுக்கு புரியும். நம்முடைய ஆன்மாவினுடைய அறிவு வந்து கடவுள் பேரறிவு போல ரொம்ப விரிவானது, வியாபகம் என்று தத்துவத்திலே சொல்லுவார்கள். வட சொல்லது பரந்து விரிந்தது அது. ஆனால் அந்த ஆன்மா இயற்கையாக சில விருப்பங்களை உடையதாக இருந்ததினாலே ஆணவம் அதை செயற்கையாக பற்றி கொண்டது. ஆணவம் என்பது ஒரு திரை மறைப்பு, கடினமான திரை. அதனால அது என்ன செய்கிறது என்றால், தான் மறைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஆன்மாவுக்கு தெரிவிப்பதில்லை, கடவுளாகிய அறிவு பொருளை மறைத்து கொண்டிருப்பது என்பதையும் அது தெரிவிப்பதில்லை. ஆக தன்னையும் காட்டாது, தலைவனாகிய கடவுளையும் காட்டாத அளவுக்கு அது ஒரு தடிப்பான ஒரு முரட்டு திரை என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த திரை இறைவனாலேதான் செயல்படுகிறது. இந்த திரையை ஆண்டவன் செயல்படுத்தவில்லை என்றால் அது தானே செயல்படாது. என்ன காரணம் என்றால், அது மூன்றும் நான் முன்னே சொன்னது போல அறிவில்லாத தத்துவ சடங்கள், அதனால அது செயல்படாது. தானே செயல்படாமல் இருக்கிற அந்த சக்திகளை உயிர்களுக்கு ஏற்றவாறு பொருத்தி செயல்பட செய்வது இறைவன். அதற்கு மாயை என்கிற ஒரு சக்தியை இறைவன் பயன்படுத்துகிறார். நாம் 6 திருமுறையில பார்க்கிறோம், அணி மாயை விளக்கு ஏற்றி என்று பெருமான் பாடுகிறார்கள்.
அதாவது இப்படி மறைப்பிலே இருக்கிற ஆன்மாவுக்கு சிறிதளவு விளக்கம் தருவதற்கு மாயை பயன்படுத்துகிறது. அதனால அணி மாயை விளக்கு ஏற்றி என்று பெருமான் பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். அப்படி சிறிதளவு விளக்கம் வந்த பின்பு அதன் காரணமாக தொடர்ந்து நமக்கு அனுபவங்கள் வர வர விளக்கம் அதிகமாகிறது. ஆக மாயை என்று இந்த சித்தாந்தத்திலே குறிப்பிடுவதும் வள்ளலார் பெருமான் குறிப்பிடுவதும் ஒரு ஜடசல், அறிவில்லாத ஆற்றல். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் மிக நுணுக்கமான அறிவுடையவன், பேரறிவுடையவன். அவன் நுணுக்கமாக மலங்களினாலே தொடர்பில்லாத நிலையிலே இருப்பதினாலே அவன் நேரடியாக மல தொடர்புள்ள உலகங்களிலேயோ மற்றவற்றிலோ தொடர்பு கொள்வது இல்லை. ஆக அவனுடைய திருவருள் சக்தி, ஞானசக்தி என்று சொல்லப்படுகிற சிற்சக்தியில் ஒரு கூறாக ஆதிசக்தி அமைகிறது. அதிலே ஆயிரத்திலே ஒரு கூறாக மற்ற சக்திகள் பிரிகின்றன. இது இறைவனுடைய கருணை செயலினாலே நடப்பது. அந்த சிற்சக்தி செயல்படுவதற்கு இடமாக சுத்த மாயை என்கிற ஒரு ஆற்றல் செயல்படுகிறது. சுத்த மாயை என்பதை ஒரு வைப்பு சக்தி என்று தத்துவத்திலே குறிப்பிடுவார்கள். இப்ப நாம வங்கியிலே நிலை வைப்பு, தவணை வைப்பு, சேமிப்பு வைப்பெல்லாம் வைத்திருப்பது போல பல சக்திகள் இறைவனிடம் கிடக்கின்றன. அந்த சக்தியிலே அது ஒன்று. இதை ஆங்கிலத்தில் அசம்ப்டிவ் எனர்ஜி என்று தத்துவ நூலாக சொல்வார்கள். இறைவன் கருணையோடு செயல்படுகிற பொழுது விரும்பும் பொழுது பயன்படுத்துகிற சக்தி என்று சொல்லி இந்த மாயை சுத்த மாயை என்று பேசப்படும். அசுத்த மாயை என்றும் பிரகிருதி மாயை என்றும் பேசப்படும். இந்த மூன்றையும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நுட்பமான இறைவன் நேரடியாக நம்மை போன்று பருமையான உடல் உள்ள ஜீவர்களோடோ அல்லது பருமையான உலகத்தோடோ எந்த தொடர்பும் கொள்வதில்லை. அவன் எப்படி கொள்ளுகிறான் என்றால், தன்னை விட சிறிதளவு பருமையாக இருக்கிற சுத்த மாயையை செயல்படுத்துகிறான். அந்த சுத்த மாயை நுட்பமானது. அந்த சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற அசுத்த மாயை சுத்த மாயை விட கொஞ்சம் பருமையானது. அந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுவதிலே ஒரு தத்துவமாக வருகிற மாயை, அந்த மாயையிலிருந்து கொஞ்சம் பருமையாக தோன்றுகிற இந்த 24 தத்துவங்கள், இந்த தத்துவங்களின் காரணமாக நமக்கு இந்த உடல் முதலியன அமைகிறது. ஆக இப்ப கவனிச்சிங்கன்னா, மிக நுட்பமான இறை ஆற்றல் இயங்குவதற்கு அதற்கு அடுத்த நிலையிலே உள்ள ஒரு சுத்த மாயை இடமாக கொண்டு இயங்குகிறது. அந்த சுத்த மாயை அது ஏவுவதினாலே அசுத்த மாயை தோன்றுகிறது.
The person you are speaking with has put your call on hold. Please stay on the line.
ஐயா நீங்க பேசுங்க.
அது அதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறது. இது எல்லாமே வந்து இறைவனுடைய ஆற்றலாலே இயக்கப்படுகிறது. சுத்த மாயை இடமாக கொண்டு இயக்கப்படுகிறது. இது ஏன் மாயை என்று பெயர் பெற்றது என்றால், பொருள்கள் தோன்றுதலும் தோன்றிய பொருள்கள் ஒடுங்குதலுக்கும் இடமாக இருக்கிற ஒரு ஆற்றல் என்று மாய்தல் ஆய்தல் என்ற ரெண்டும் சேர்த்து மாயை என்று தமிழிலே வரும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு அறிவியல் உண்மை தெரியும். ஆற்றல் பொருளாகவும் பொருள் ஆற்றலாகவும் மாறக்கூடிய தன்மை வாய்ந்தது என்று. எனர்ஜி அண்ட் மேட்டர் ஆர் இன்டர்சேஞ்ச். ஆக இந்த அடிப்படையிலே தான் மாயை இயங்குகிறது. அப்படி இயங்குகிற பொழுது அந்த ஆற்றல் சிறிது சிறிதாக அடுத்தடுத்த நிலையிலே பருமை உருவம் பெற்று நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற உடல், இந்த உடல் இருக்கிற உலகம் இவையாக விளங்குகிறது. இதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொன்றும் நம்முடைய ஆன்ம அறிவோடு சேருகிற பொழுது ஒரு மறைப்பாக இருக்கிறது. அதுதான் தத்துவ கூட்டமாக விளங்குகிறது. தத்துவ கூட்டம் நமக்கு உதவி கருவி, ஆனால் அது அறிவு ஆற்றல் அல்ல. நாம் அதை நம்முடையதாக நினைத்து, நாம நினைத்து மயங்குகிறோம். இந்த மயக்கத்தை நீக்குவதற்கு இறைவன் உதவி செய்கிறான். இதைத்தான் திரைமறைப்பு என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சுத்த மாயையை இறைவன் பயன்படுத்தினாலும் கூட அந்த சுத்த மாயையும் ஒரு மறைப்பு தான். அதனால நீங்க அதையும் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். அதற்கு இறைவன் உதவுகிறார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், சுத்த மாமாயை தொடர்பறுத்து அருளை அத்தகை காட்டும் அருட்பெரும் ஜோதி என்று அகவல் பாராயணத்திலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக மாயையை பயன்படுத்தி நமக்கு உடல் முதலியன தந்து உதவி செய்து, பின்னர் இந்த உதவி செய்கிற கருவிகளை எல்லாம் உண்மை இது என உணர்த்தி நம்மை தனிப்படுத்தி மேல்நிலைக்கு கடவுள் ஏற்றுகிறார். அதனால திரையெல்லாம் நமக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்கு, ஏனென்றால் திரை மறைப்பு இருக்கிற பொழுது நமக்கு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் வருகிறது. இந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது, நாம் அறிய வேண்டியது என்ன என்கிற அந்த ஆர்வத்தினாலே ஒரு விருப்ப முயற்சி வருகிற பொழுது அந்த திரையை நீக்குவதற்குள்ள முயற்சியிலே நாம் ஈடுபடுகிறோம். அதனால இந்த விடயங்கள் என்று சொல்லப்படுகிற புலன் நுகர்வுகள் எல்லாமே திரைகள் தான். இப்படி பல திரைகள் உள்ளன. பெருமான் அவர்கள் அதை அடையாளப்படுத்தி காட்டினார்கள் ஏழு திரைகளாக. ஆனால் சிறு சிறு திரைகளாகவும் மெல்லிய திரைகளாகவும் பல திரைகள் உள்ளன. அந்த திரைகளை எல்லாம் நீக்கி இறைவன் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதனால இது இன்ன திரை என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு மறைப்பாக இருக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏழு திருமுறைகள் ஏழு திரைகளில் உள்ள பொருள் உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு மற்றவை தானே விளங்கும்.
நன்றி, நன்றிங்க ஐயா. இப்போ இந்த திரை விளக்கறதுக்கு இந்த நீங்க சொன்ன அந்த சத்திய சங்க விண்ணப்பத்துல, சங்க சத்திய விண்ணப்பத்துல இருந்து நீங்க சொல்லிருந்தீங்களா இல்லைங்களா, தேக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் இதை வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா, ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் வந்து நமக்கான திரைகளை விளக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது
இல்லைங்களா? விளக்கிறதுக்கு உதவி செய்வார்,
உதவி செய்வார். சரி, இப்போ இந்த
உதவி செய்வார்,
இந்த தேக சுதந்திரத்தை போக சுதந்திரத்தை ஜீவ சுதந்திரத்தை ஒப்புவிக்கிறது அப்படின்னா அது எப்படி பண்றதுங்கய்யா? அது பிராக்டிக்கலா அது
ஒப்புவிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒப்புவிக்கிறதுன்னா ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த பொருள்ல எந்த விதமான உரிமையும் இல்ல, அது உங்களுடைய பொருள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறது. அப்புறம் இந்த தேகத்தை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, அது உங்களுடைய பொருள், நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா இந்த தேகத்துலதான் நான் இருக்கிறேன், எனக்கு இதுல ஒண்ணும் உரிமை இல்லை, ஆனால் நீங்கள் என்ன இதை செய்ய விரும்புகிறீர்களோ அதுபடி நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுக்குதான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், இன்றைக்கு இந்த உணவு வேண்டும் என்று விரும்பி சென்றால் அது உங்களுடைய போக சுதந்திரம். இன்றைக்கு அமைந்த உணவு இறைவன் தருகிற உணவு என்று அதில் ஏற்ற குறைவுகள் பாராது அதை உண்டு திருவருளுக்கு நன்றி சொன்னால் அது நீங்கள் ஒப்பு கொடுத்துவிட்டீர்கள் என்று பொருள். இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய பற்றுக்களை இறைவனிடம் கொடுத்து விட்டு நாம் அடைய வேண்டியதை நோக்கி அதிதீவிர விருப்ப முயற்சியில் இருந்தால் நாம் முழுவதும் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் அமைத்துக் கொள்வதில்லை. ஒன்றை பெற வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்கிறோம், அது கிடைக்கவில்லை என்றால் மிகவும் வருந்துகிறோம், அதை கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், இது இன்னாரால் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் மீது வெறுப்பு கொள்ளுகிறோம். இப்படியெல்லாம் கொள்ளுகிற பொழுது நாம் நம்முடைய சுதந்திரத்திலே இயங்குகிறோம், இது என்னுடைய உரிமை என்று எண்ணி இயங்குகிறோம். அது அல்லாமல் கிடைத்தால் இறைவனுக்கு நன்றி, இறைவன் தந்தது, கிடைக்கவில்லை என்றால் வேறு யார் ஒருவரும் பொருட்டல்ல, இறைவன் திருவுள்ளப்படி அது நடந்திருக்கிறது என்று பிறரை குறை கூறாது இருத்தல், இப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நன்றிங்கய்யா. அது போக சுதந்திரம், அதுக்கான விளக்கம் தெரிஞ்சது. ஜீவ சுதந்திரத்தை பத்தி சொல்லணும்,
ஜீவ சுதந்திரம் ஜீவன் என்பது என்ன என்றால், இந்த ஆன்மா இந்த உலகத்தை வாழ்வதற்கு ஏற்ற போல இந்த உலகத்திலே உள்ள போகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் நுகர்வதற்கு ஏற்ற மாதிரி தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்து அது இங்கே பிறகு எடுக்கிறது. அப்படி எடுக்கிற பொழுது அது எண்ணுகிறது, நான் என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய விருப்பத்தின்படி இதை அமைத்துக் கொள்வேன் என்று. ஆக இறைவர் அதற்கு இட்ட வழி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழி என்ன என்றால், இந்த ஆன்மா முற்பிறவிகளிலே செய்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காக உள்ள அந்த உடல், அந்த இருப்பிடம், அந்த நுகர்வு பொருள்கள், அதையும் கடந்து இவற்றையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைப்பேன் என்று அது போராடுகிறது, அந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறது. அப்படி ஈடுபடுகிற பொழுது அது பிறவியினுடைய குறிக்கோளை பற்றிய சிந்தனையை இழந்து விடுகிறது. ஆக நான் என்னுடைய வாழ்க்கை, இதற்கு கடவுள் நம்பு இல்லை.
தயவு செய்து லைனில் காத்திருக்கவும்.
அதனால அப்படி கடவுளுடைய திருவருளை ஏற்றுக்கொள்ளுதல் தான் நம்முடைய ஒப்பு கொடுத்தல் என்பது. ஒப்பு கொடுத்த பொருளின் மீது நமக்கு உரிமை கிடையாது, அது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க
ஐயா. இப்போ நீங்க சொல்ற கருத்து புரியுது. ஆனாலும் வந்து இந்த இப்போ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில வந்து இப்போ நாங்கெல்லாம் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை எடுத்துப்போமே, இதுல வந்து முழுமையா வந்து நம்ம வந்து இறைவன் நம்மளுக்கு என்ன என்ன நம்மளுடைய இந்த பிறவி என்ன பயனோ அதை நோக்கி கண்டிப்பா போகல. அது போகாம இப்போ போகத்துக்காகவும் முக்கியமா போகத்துக்காக தான் இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ ஒரு சராசரி வாழ்க்கையா இருக்குது. இப்போ இத வந்து நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து என்னுடைய முன்னேற்றம், அதாவது இந்த போகத்துக்கான முன்னேற்றம் அல்லது நல்ல வாழ்க்கைக்கான முன்னேற்றம் அப்படிங்கறதுல ஒரு ஒரு முன்னேற்றமே இருக்காது இல்லைங்களா? சரி, எல்லாமே இது நடக்கிறது இறைவன் திருவருளால அப்படின்னு நடந்துட்டு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் என்னுடைய முயற்சி அப்படிங்கிறது என்ன, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முயற்சிங்கிறது என்ன, என்னுடைய வளர்ச்சிங்கிறது என்ன, அது எப்படி இந்த நடைமுறையில இந்த குடும்ப வாழ்க்கையில அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுங்க?
நல்ல கேள்வி. நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட கல்வி பெற வாய்ப்பு கிடைத்தது, நாம் அதனை கற்றுக்கொண்டோம், ஒரு குறிப்பிட்ட வேலையிலே பொருள் ஈட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த உலகியல் வாழ்விலே வாழ்வதற்கு இவையெல்லாம் கருவிகள். குடும்பம் நமக்கு துணை, சுற்றத்தார் மற்றவர்களெல்லாம் நம்முடன் இருந்து வாழ்பவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று அதிலே மூழ்கி விடாமல், நம்முடைய குறிக்கோள் ஒப்பற்ற பேரின்பத்தை அடைதல் என்று சிந்தித்து, பிற உயிர்களுக்கு நாம் திருப்தி இன்பத்தை தருகிற உயிரிழக்க பணியிலே ஈடுபட்டு, நாம் வேறு எவரையும் நமக்கு கிடைக்காதவற்றுக்காக பழி கூறாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கடவுளுடைய திருவருளை சிந்தித்து வந்தால் இது ஆகும். ஆனால் இந்த குறிக்கோளை விட்டுவிட்டு பணம் சேர்த்தல் குறிக்கோள், இந்த பதவியில் உயர்வு பெறுதல் குறிக்கோள், ஆட்சியை கைப்பிடித்தல் குறிக்கோள் என்று இதிலே முழுக்க இறங்குகிற பொழுது நாம் இந்த ஐந்து இன்பங்களிலே மூழ்கிறோம். அது நாம் தான் உணர்ந்து விலக வேண்டும். அவரவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களே இதற்கு எல்லை வகுத்துக் கொள்ளக்கூடும். மற்றவர்கள் சொல்வதனாலே இந்த எல்லையை வகுக்க முடியாது. ஏனென்றால் பலர் இந்த உணர்வை பெற்றிருக்க மாட்டார்கள். அவர்களிடம் பேசினால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், எனக்கு இப்பொழுதுதான் 20-30 வயசு ஆகிறது, நான் வேண்டியவற்றை எல்லாம் பொருள் ஈட்டி கொண்டு எனக்கு 60-70 வயசு ஆகிற பொழுது நான் ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்வேன் என்று சொல்லுவார்கள். இதை பாடலிலேயே பெருமான் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். உரைத்தார் சிலர் சின்னால் கழித்து உருவேன் என்று உரைத்தவரே நரைத்தார் என்று சொல்லுகிறார். சில நாள் கழித்து நாங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நிலையை பெறுவோம் என்று சில பேர் சொன்னார்கள். ஆனால் அவர்களே நரைத்தார், மூப்பு எய்தினார்கள் என்று. ஆக இனி அடுத்து அடுத்து செய்வோம், அடுத்து செய்வோம், அடுத்து செய்வோம் என்று காலம் கடந்து காலத்தை கடத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளினுடைய குறிக்கோளை அடைந்தாமல் போய்விடும். ஆதலால் முயற்சியிலேயோ நமக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்துவதிலேயோ பணி செய்வதிலேயோ பொருள் ஈட்டுவதிலேயோ எந்த தடையும் இல்லை. ஆனால் இது ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று அதிலே மூழ்கிவிடக்கூடாது. இதன் மிக 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 எளிதான ஒரு எடுத்துக்காட்டு, பொருள் சேர்த்தல் என்னுடைய நோக்கம். குடும்பத்திற்கு வேண்டிய பொருளை சேர்த்தல் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் பணம் ஒரு கருவி, அது அவசியம் தேவை. தொடர்ந்து வாழ்வதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளுக்கு உதவுவதற்கு, நாம் இருப்பதற்கு வீடு வசதி, இதெல்லாம் ஏற்படுத்திய பின்பும் கூட மீண்டும் மீண்டும் நாம் பணத்தை சேர்ப்பதிலேயே நம்முடைய காலத்தை கடத்தி கண் காது மூக்கு போன்ற இந்திரியங்களெல்லாம் செயல்படக்கூடிய வயதெல்லாம் வந்து நாம் பொருளை சேர்த்து விட்டு இவையெல்லாம் வயதாகி ஓய்வு பெற்று செயல்படாத நிலையிலே நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும்? ஆக நாம் தான் அங்கே எல்லை வகுக்க வேண்டும். இந்த அளவு பணம் போதும், இந்த அளவு உழைப்பு போதும், இனி நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று. அது அவரவர்களுடைய ஆன்ம முதிர்ச்சியை பொறுத்தது. அதைத்தான் பெருமான் அவர்களும் கற்பன கற்றிலே என்று சொல்லி. ஆக அறிய வேண்டியவற்றை அறிவது என்பது அவரவர்களுடைய விளக்கத்தை பொறுத்தது.
ரொம்ப நன்றிங்க, நல்ல விளக்கம், ரொம்ப நன்றி.
வணக்கம் கோபி, கோபி பேசுறேங்க.
வணக்கம் சார்.
இந்த மாயையில இன்னொரு கேள்விங்க எனக்கு, இந்த பிரகிருதி மாயை வந்து இப்ப நம்ம உடம்பு அந்த அந்த இதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது இப்ப நம்ம வந்து சுவை
பிரகிருதி மாதிரி பிரகிருதி மாயையிலிருந்து தான் இந்த ஆன்ம தத்துவம் என்று சொல்லப்படுகிற 24 தத்துவமும் தோன்றுது. இந்த தத்துவம் எல்லாம் பரு உடல்ல பொருந்துறதுக்காக உள்ளது. சொல்லுங்க.
சரிங்க. இதுல இதுக்கு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நுட்பமானது அசுத்தமாயே, அதுக்கும் நுட்பமானது சுத்தமாயே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த அசுத்தமாயைக்கும் சுத்தமாயைக்கும் உதாரணம் சொல்ல முடியுங்களா?
இப்ப சுத்தமாயைக்கு சுத்தமாயையோட நமக்கு தொடர்பே கிடையாது. சுத்தமாயையை இடமாக கொண்டு இறைவன் செயல்படுவான். அந்த சுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற அசுத்தமாயை, அந்த அசுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற 7 தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் வந்து நம்மை இயக்குவதினாலே உடல்ல உள்ள உறுப்புகளும் உடலுக்கு உட்கருவிகளாக உள்ளதும் இயங்கும். அதனால நம்ம சுத்தமாயையை புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு நுட்பமான ஆற்றல், வைப்பு சக்தி என்கிற அளவுல தான் நாம புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு விளக்கம் தத்துவத்தை பற்றி கூறுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், சுத்தமாயினுடைய காரியம் என்று சொல்லப்படுவது இரண்டாக பிரியும். அது சொல் உலகு என்றும் பொருள் உலகு என்றும் சொல்லுவார்கள். அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லுவார்கள். அந்த சொல்கள் எல்லாம் சுத்தமாயையிலே தோன்றுபவை. அந்த சொல்லுக்குரிய பொருளும் சுத்தமாயையிலே தோன்றுவது. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ ஓம் என்று ஒரு ஒலி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒலி சுத்தமாயையிலே தோன்றுகின்ற ஒலி. ஆனால் அதே நேரத்திலே காலம் என்று ஒன்று தோன்றுகிறது என்றால் அது அசுத்தமாயையிலே தோன்றுகிற தத்துவம். இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்தால் நமக்கு புரியும். சொல்லுங்க.
நன்றிங்கய்யா.
நல்லது.
நண்பர்கள் வேற யாருக்காவது கேள்வி தான் இருக்கா? வேற யாருக்கும் அதுவும் கேள்வி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். பிரசன்னா நீங்க நன்றி சொல்லிடுறீங்களா?
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு திரு முனைவர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள், இன்று நாம் அனைவருக்கும் ஒரு வள்ளலார் வாக்கில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்டியதும் கடத்தியதும் என்ற பாடத்தை நமக்காக இன்று தொகுத்து அளித்தார்கள். இது ஒரு மிகச்சிறந்த கருத்து. இதுல வந்து அந்த நம்மையும் நம்மை அந்த இந்த நம்மை உணர்ந்து இந்த ஆன்மாவையும் இந்த தத்துவங்களிலிருந்து பிரித்து நாம் வரும்போது நமக்கு இறைவன் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொன்னது சிறந்த ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டலான விஷயம். அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து கத்துக்கிட்டோம். இதற்கான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போல ஐயா வந்து நம்மளுக்கு இந்த கையடியும் கொடுத்து அதுல அதுக்கான கருத்துக்களை ஒவ்வொன்றையும் வந்து ஒரு உதாரணத்தோட காட்டி நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா விளக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு பாடமும் நமக்கு ஒரு மாதமும் சிறப்பாக அமைகிறது. அதே முறையில் இந்த வாரமும் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. நம் அனைவரும் பெற்ற பாக்கியம். இந்த நிகழ்ச்சியை நமக்காக அளித்த முனைவர் தேவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு, வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் இங்கு கலந்து கொண்டுள்ள அனைவர் சார்பாகவும், வெற்றி நிலையத்தாருக்கும் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் குடும்பத்துடனும் நட்புடனும் தீர்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க, மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க, வளம்பெற வாழ்க என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளோடு வாழ வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா.
நன்றி பிரசன்னா. அடுத்து சுத்தாசன் மார்க்க சத்தியஸ்ரீ விண்ணப்பத்திலிருந்து ஒரு பகுதி. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அநாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்படியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரையில் திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியோமாகிய எங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்சேவைக்கு ஏற்பித்தருளி எங்களை ரட்சித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய அன்பனேய ஒருமை பற்றுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விலகச் செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே, திருவருட் பெருங்கரணைக்கு வந்தனம் வந்தனம்.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடலீடுபாதலே பாதி ஞான போதலே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடலீடுபாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றிங்கம்மா. வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழியன் ஆண்டவன், வாழியன் கோன் அருள் வாய்மை என்றும், வாழியம்மான் புகழ், வாழியன் நாதன் மலர்ப்புதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க பெருடறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வனமும் மற்றமும் வாழியவே. குற்றம் புரிதல் எனக்கியல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கியல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பு முகமன் யாதுளது, தற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சன் துயர்த்தீத்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈகத்தருணம் இதுவாமை. திருவருட் பிரகாச வல்லார் திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி ஐயா.
நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றிங்கய்யா, வணக்கம்.
Thank you.